ಓಂ ನಮಃ ಪರಮಋಷಿಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಋಷಿಭ್ಯಃ ಹರಿಃ ಓಂ ಅಂತರಾಯತಿಮಿರೂಪಶಾಂತಯೇ ಶಾಂತಭಾವನಮಚಿಂತ್ಯ ವೈಭವಂ ತಂ ನರಂ ವಪುಷಿ ಕುಂಜರಂ ಮುಖೇ ಮನ್ಮಹೇ ಕಿಮಪಿ ತುಂದಿಲಂ ಮಹಃ ಗುರುರ್ಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ ಈಶ್ವರೋ ಗುರುರಾತ್ಮೇತಿ ಮೂರ್ತಿಭೇದ ವಿಭಾಗಿನೇ ವ್ಯೋಮವದ್ವ್ಯಾಪ್ತದೇಹಾಯ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಯೇ ನಮಃ ಯಸ್ಯಾಂತನ್ನಾದಿಮಧ್ಯಂ ನಹಿ ಕರಚರಣಂ ನಾಮ ಗೋತ್ರಂ ನ ಸೂತ್ರಂ ನೋ ಜಾತಿರ್ನೈವ ವರ್ಣಾನ ಭವತಿ ಪುರುಷೋ ನಾನಪುಂಸಂ ನ ಚ ಸ್ತ್ರೀಂ ನಾಕಾರಂ ನೋ ವಿಕಾರಂ ನಹಿ ಜನಿಮರಣಂ ನಾಸ್ತಿ ಪುಣ್ಯಂ ನ ಪಾಪಂ ತತ್ವಂ ನೋ ತತ್ವಮೇಕಂ ಸಹಜ ಸಮರಸಂ ಸದ್ಗುರುಂ ತಂ ನಮಾಮಿ ಸದಾಶಿವಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಮೌನವ್ಯಾಖ್ಯಾ ಪ್ರಕಟಿತ ಪರಬ್ರಹ್ಮತತ್ವಂ ಯುವಾನಂ ವರಿಶಿಷ್ಠಾಂತೇ ವಸದ್ ಋಷಿಗಣೈರಾವೃತಂ ಬ್ರಹ್ಮನಿಷ್ಠೈಃ ಆಚಾರ್ಯೇಂದ್ರಂ ಕರಕಲಿತ ಚಿನ್ಮುದ್ರಮಾನಂದಮೂರ್ತಿಂ ಸ್ವಾತ್ಮಾರಾಮಂ ಉದಿತವದನಂ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿಮೇಡೇ ವೇದಾಂತಾರ್ಥವಿಭಾಸಕಾಯ ಯತಯೇ ಶಾಂತಾಯ ಸನ್ಯಾಸಿನೇ ನಾನಾವಾದಿನಕೇಂದ್ರಸಂಘಪವಯೇ ಯೋಗೀಂದ್ರವಂದ್ಯಾಯ ಚ ಮೋಹಧ್ವಾಂತದಿವಾಕರಾಯ ಭಗವತ್ಪಾದಾಭಿತಾಂ ಬಿಭ್ರತೆ ತಸ್ಮೈ ಭಾಷ್ಯಕೃತೇ ನಮೋಸ್ತು ಸತತಂ ಪೂರ್ಣಾಯ ಬೋಧಾತ್ಮನೇ ಅಪಾರ ಸಚ್ಚಿತ್ ಸುಖವಾರಿರಾಶೇ ಯಸ್ಯೋರ್ಮಿ ಮಾತ್ರಂ ಭುವನಂ ಸಮಸ್ತಂ ಗುಹಾಹಿತಂ ತಂ ರಮಣಂ ಗಭೀರಂ ಚಿಂತಾವಿಹೀನಂ ಹೃದಿ ಚಿಂತಯಾಮಿ ದೇಹಂ ಮೃಣ್ಮಯವಜ್ಜಡಾತ್ಮಕಮಹಂ ಬುದ್ಧಿರ್ನ ತಸ್ಯಾಸ್ತ್ಯತೋ ನಾಹಂ ತತ್ತದಭಾವಸುಪ್ತಿಸಮಯೇ ಸಿದ್ಧಾತ್ಮಸದ್ಭಾವತಃ ಕೋಹಂ ಭಾವಯುತಃ ಕುತೋ ವರಧಿಯಾಂ ದೃಷ್ಟ್ವಾತ್ಮನಿಷ್ಠಾತ್ಮನಾಂ ಸೋಹಂ ಸ್ಫೂರ್ತಿತಯಾಂ ಅರುಣಾಚಲ ಶಿವಃ ಪೂರ್ಣೋ ವಿಭಾತಿ ಸ್ವಯಂ ಯಸ್ಮಾಜ್ಜಾತಂ ಜಗತ್ಸರ್ವಂ ಯಸ್ಮಿನ್ನೇವ ಪ್ರಲೀಯತೆ ಏನೇದಂ ಧಾರ್ಯತೆ ಚೈವ ತಸ್ಮೈ ಜ್ಞಾನಾತ್ಮನೇ ನಮಃ ಪ್ರಜ್ಞಾನಾಂಶು ಪ್ರದಾನೈಃ ಸ್ಥಿರಚರನಿಕರವ್ಯಾಪಿಭಿರ್ವ್ಯಾಪ್ಯಲೋಕಾನ್ ಭುಕ್ತ್ವಾ ಭೋಗಾನ್ ಸ್ಥವಿಷ್ಟಾನ್ ಪುನರಪಿ ಧಿಷಣೋದ್ಭಾಸಿತಾನ್ ಕಾಮಜನ್ಯಾನ್ ಪೀತ್ವಾ ಸರ್ವಾನ್ ವಿಶೇಷಾನ್ ಸ್ವಪಿತಿ ಮಧುರಭುಂ ಮಾಯಯಾ ಭೋಜಯನ್ನಹಂ ಮಾಯಾ ಸಂಖ್ಯಾತುರೀಯಂ ಪರಂ ಅಮೃತಂ ಅಜಂ ಬ್ರಹ್ಮ ಯತ್ತನ್ನತೋಸ್ಮಿ ಅರುಣಾಚಲಶಿರೋದ್ಭೂತಸಂಪ್ರದಾಯ ಪ್ರವರ್ತಕಂ ಕರುಣಾನ್ನವಮೀಡೇತಂ ರಮಣಾಖ್ಯಂ ಅಹಂ ಮಹಃ ಆವರ್ತಪುರ್ಯಾಂ ಜನಿತಂ ಪ್ರಪದ್ಯೇ ಪಾಂಡ್ಯೇಶದೇಶೇ ವಿಹೃತಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶೋಣಾಚಲಪ್ರಸ್ಥಚರಂ ಪ್ರಪದ್ಯೇ ಭಿಕ್ಷುಂ ತಪಃಕ್ಲೇಶಸಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಆ ಬ್ರಹ್ಮಕೀಟಾಂತಸಮಂ ಪ್ರಪದ್ಯೇ ಜಿತಾರಿಷಡ್ವರ್ಗಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸರ್ವಜ್ಞತಾಸಾರಭೃತಂ ಪ್ರಪದ್ಯೇ ನಿಸ್ಸೀಮಕಾರುಣ್ಯನಿಧಿಂ ಪ್ರಪದ್ಯೇ ಅಸ್ಮಾತ್ ಪ್ರಪಂಚಾದಧಿಗಂ ಪ್ರಪದ್ಯೇ ವಿಶ್ವಾಧಿಗೋಕ್ತೇರ್ವಿಷಯಂ ಪ್ರಪದ್ಯೇ ಕಾಲಗ್ರಹಗ್ರಾಹಭಯಾಪನುತ್ತೀ ಕೃತಾಂತಶಿಕ್ಷಾಕೃತಿನಂ ಪ್ರಪದ್ಯೇ ವಿನೇತುಮಾರ್ತಿಂ ವಿಷಯಾಧ್ವಜನ್ಯಾಂ ವಿಜ್ಞಾನಮೂರ್ತಿಂ ದಧದಂ ಪ್ರಪದ್ಯೇ ಕಂದರ್ಪದರ್ಪಜ್ವರವಾರಣಾಯ ಕಾಮಾರಿಲೀಲಾವತರಂ ಪ್ರಪದ್ಯೇ ஆஜன்மவர்ணிவ்ரதினம் பிரபத்யே குண்டீபிருதம் தண்டதரம் பிரபத்யே ப்ரஹ்மாசனத்யானரதம் பிரபத்யே ப்ரஹ்மாத்மபூயம் யதினம் பிரபத்யே ஹரம் பிரபத்யே விஜரம் பிரபத்யே ஸ்வதந்த்ரதாயாஹ சதனம் பிரபத்யே அமேய சாமர்த்யவஹம் பிரபத்யே விசுத்த விஜ்ஞானிவரம் பிரபத்யே தௌர்பாக்யதாபத்ரய கர்மமோஹ சந்தாபஹந்தாரமஹம் பிரபத்யே யதார்த்த சங்கல்பமபேத பாபம் அவாப்த காமம் விசுச்சம் பிரபத்யே மனப்பிரசாதம் பஜதாம் ததானம் முக்தஸ்மிதோல்லாசி முகம் பிரபத்யே வ்யதாமசேஷாம் வ்யபனீய மூத ப்ரதேன நாம்னா ரமணம் பிரபத்யே சிவம் பிரபத்யே சிவதம் பிரபத்யே குரும் பிரபத்யே குணினம் பிரபத்யே மதீய ஹிருத்பத்மஜுஷம் பிரபத்யே சரண்யமீஷம் சரணம் பிரபத்யே. நான் என்று வாயால் நவிலாது உள் ஆழ் மனத்தால் நான் ஒன்று எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறியாம் அன்றி அன்றித்து நான் நாம் அதுவென்று உன்னல் துணையாம் அது விசாரமாமாம். இதான் நேத்திக்கு பார்த்தோம். ஆத்மவிசார சாதனையை பகவான் வந்து மகாயோகம் அப்படின்னு கூப்பிடுறதுன்னு சொன்ன. ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் எல்லாம் சொல்கிற போது பகவான் வந்து இதுக்கு மகாயோகம் அப்படின்னு பேர் கொடுத்தது. இது எல்லா யோகத்தையும் விட சிறந்த யோகம், அதனால் இதுக்கு மகாயோகம்னு பேர். மகாயோகான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, லக்ஷ்மண சர்மா எழுதின புஸ்தகம். அந்த மகாயோகா புஸ்தகத்துக்கு லக்ஷ்மண சர்மான்னு பேர் கிடையாது, இப்போல்லாம் லேட்டர் பீரியடில் நாம் பேர் போட்டுக்கிறோம். அவர் அதை பகவானுக்கு கொண்டு காட்டின போது பகவான் வந்து உள்ளது 40 கமெண்ட்ரி முதல்ல காட்டுற போதே தமிழில் யார் எழுதினா அப்படின்னு கேட்டுதான் பகவான். அதனால் அதுக்கு பேரே வந்து யார்னு தான் பேர், அவர் பேர் போட்டுக்கல. ஹூ இங்கிலீஷில் அதுக்கு ஹூன்னு பேர். அப்புறம் தான் இந்த ஹூ யாருங்கிறது தெரிஞ்சது. ஹூ ஆம் ஐங்கிறது போய் ஹூ யாருங்கிறது அப்புறம்தான் லக்ஷ்மண சர்மான்லாம் போட ஆரம்பிச்சது. ஹூன்னு போட்டு ப்ராக்கெட்டில் லக்ஷ்மண சர்மான் இப்போ போடுறது. பகவான்கிட்டேருந்து நேரடியாக வேதாந்தம் படித்தவா அவள் ரெண்டு பேர், லக்ஷ்மண சர்மா முருகனார் இவெல்லாம். சில பேர் சம்பிரதாயமாக முதல்லையே கத்துன்றிருந்தவா காவியகண்ட கணபதி முனி. அவர் வேதாந்தம் சம்பிரதாயமாக யார்கிட்டையும் போய் கத்துண்டதாக தெரியலை. அவர் தபஸினாலேயே சர்வசாஸ்திரங்களையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மேதையை அடைஞ்சவராக இருந்தார். ஜெகதீஷ சாஸ்திரி சம்பிரதாயமாக வேதாந்தத்தை கத்துண்டவர். காஞ்சி மடத்துலேருந்து அவருக்கு ஆத்மவித்யாபூஷணம்னு பேர் கூட உண்டு. இப்போ நாம் பிரபத்தி அஷ்டகம் பாடினோமே, ஆவர்த்தபுரியாம் ஜனிதம் பிரபத்தியேங்கிறது ஜெகதீஷ சாஸ்திரி எழுதினது. அவர் பகவானுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பக்தர், மகாபண்டிதர். சில பேரை தான் பகவான் பேரை சொல்லி கூப்பிடும், இவரை வந்து ஜெகதீஷான்னு பிரியமாக கூப்பிடுமா. அவருக்கு வந்து சாந்தர்பிகமாக கொஞ்சம் கதை சொல்கிறதுக்காக சொல்கிறேன், ஏன்னா அதுவும் முக்கியம் நமக்கு. ஜெகதீஷ சாஸ்திரி பகவான்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்த பக்தாளுக்கெல்லாம் பகவானை ஒரு நேரம் பார்த்தவாள் கூட மறக்க முடியாது. அப்படி இருக்கிற போது பகவான்கிட்ட ஊறின்னு இருந்தவா கதையெல்லாம் என்ன சொல்ல, பகவானை ஒரு நேரம் பார்த்தவாளுக்கு கூட மறக்க முடியாது. இப்போ இங்கே ஒரு மாமா உட்காந்துருக்கா, கணேஷ் மாமா. 1945 பகவானை பார்க்குறதுக்கு நேற்று கூட அந்த கதை பகவானை பார்த்தது எல்லாம் சொல்லி, பகவான்கிட்ட யாரோ அப்பா அம்மா கூட்டின்னு வந்து பகவானை பார்க்குறது ஒரு விதம், இல்லை பகவானை பார்க்கணுன்னு ஆசையோடு தானாக ஓடி வர்றது இருக்கே அது ரொம்ப முக்கியம். அதனால் அவ 17-18 வயசில் அவர் பாலக்காட்லேருந்து ஓடி வந்து பகவான் வீட்டில் சொல்லிக்காமல் வந்து பகவான் சந்நிதியில் வந்து பகவான் வந்ததும் உட்கார்ந்ததும் எல்லாம் சொல்லின்னு இருந்தார். அப்புறம் 3-4 நாளுக்கு அப்புறம் அவள் வீட்டுக்காரெல்லாம் வந்து கூப்பிட்டு பகவான்கிட்ட வந்து பையனை ஆற்றுக்கு அனுப்பணும்னு அழுதாளாம். அதுக்கப்புறம் பகவான் கையை மாத்திரம் இப்படி காட்டித்தான். இத்தனை வருஷம் ஆயிடுத்து, இப்போவும் அந்த ரூபம் பகவான் எப்படி இறங்கி வந்தார், எங்கே உட்காந்துட்டார், எல்லாம் அப்படியே உள்ளே இருக்கு. அப்போ பகவானோட கூட இருந்த அடியார்கள் அவளுக்கெல்லாம் அதை மறக்கவே முடியாது ஹிருதயத்துலேருந்து. அதுவும் இல்லாமல் பிரம்மோபதேசம் மட்டும் இல்லை, லௌகிகமான உபதேசங்கள் கூட அவளுக்கு பகவான்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. பிரம்மோபதேசம் மட்டும் இல்லை, லௌகிகமாக சாதாரணமான லௌகிக வாழ்க்கையில் இருக்கிற உபதேசம் கூட. இப்போ டி கே சுந்தரேஸ்வரையர் பிள்ளை பானு சர்மா இருக்கார், அவள் பொண்ணு மாமி கூட இங்கே இருக்கா. அவர் வந்து பகவான் அவருக்கு கொஞ்சம் கடன் இருந்துதான், அந்த காலத்தில் 30 ரூபாய் கடன். இது டே பை டே வித் பகவான்லேயே வருது. அந்த கடன் வச்சுட்டுருக்கார், பகவான்கிட்ட வந்த உடனே பகவான் கேட்குறது, நீ கடன் வச்சுட்டுருக்கியாமே. ஆமாம் பகவான், நீ 30 ரூபாய் கடன். இந்த கடன்ங்கிறது பஞ்சும் நெருப்பும் மாதிரி வாழ்க்கையில், அது பத்தின்ட்டு தானே அப்படி எரிஞ்சு விடும், அதனால கடன் வச்சுக்காதே அப்படின்னு உபதேசம் பண்ணித்தான். ஒரு சாதாரண உபதேசம்தான். சரி அப்படின்னு வெளியில் வந்தவர் யாரோ ஒரு பக்தர் வந்து 30 ரூபா அவருக்கு கொடுத்து இதை அடைச்சுடு, மாதம் மாதம் 1 ரூபா திருப்பி கொடுனாராம். அவரே என்கிட்ட அந்த கதை சொன்னார், போன வாட்டி பெங்களூரில் பார்த்தப்போ கரெக்டாக மாதம் மாதம் 1 ரூபா கொடுத்துட்டேன், அப்புறம் 8 குழந்தைகளும் இல்லையா, அவருக்கு 8 பேர், அவ்வளவும் கடன் இல்லாமல் வளர்த்தினேன், கடன் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணேன். பகவானோட லௌகிகமாக இருக்கிற விஷயத்தில் கூட அந்த பகவானோட டச்சை அவகிட்ட பார்க்கலாம். ஜெகதீஷ சாஸ்திரிக்கு அந்த மாதிரி பகவான் கொடுத்த ஒரு உபதேசம். இந்த கதை எப்படி வெளியில் வந்ததுன்னா, இவர் சப்பலே போட்டுக்க மாட்டார் ஜெகதீஷ சாஸ்திரி, காலில் செருப்பு போட்டுக்காமல் தான் திருவண்ணாமலையில் நல்ல மே ஏப்ரலில் நீங்கள் வெறுமன ரோட்டில் நடந்தாலே தெரியும், அது மலை மேலே ஏறுனா எப்படி இருக்கும் சூடுன்னு தெரியும். ஏப்ரல் மேயில் இவர் செப்பல் போட்டுக்க மாட்டார். பகவான் எப்பவுமே போட்டுன்றது கிடையாது. பகவான் காலில் ஒரு நாளைக்கு முள்ளு குத்திட்டு ஒரு பக்தர் வந்து, பகவானே காலில் இருக்கிற முள்ளை எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டார் ஒரு அட்டெண்டன்ட். அதுக்கு பகவான் திருப்பி கேட்குறது, பகவான் பொதுவாகவே பதிலே சொல்லாது, எல்லாமே க்வெஸ்சன் தான். இவர் முள்ளை எடுக்கட்டுமான்னு கேட்டதுக்கு பகவான் எந்த முள்ளு அப்படின்னு கேட்டுதான். அப்படின்னா அவ்வளோ முள் இருக்குது காலில், நீ எந்த முள்ளை எடுக்க போகிற அப்படின்னு. இந்த ஜெகதீஷ சாஸ்திரியும் சப்பல் போட்டுக்கிட்டதே கிடையாது. பாம்பேயில் ஜகன்லால் யோகின்னு அவரும் ஒரு பகவானோட பக்தர், குஜராத்தி, அவர் இவரை ஏதோ கூட்டின்னு போயிருந்தார். லேட்டர் பீரியட் பகவான் சமாதிக்கு அப்புறம், மகாசமாதிக்கு அப்புறம் பாம்பேயில் டார் ரோட்டில் நல்ல வெயிலில் இவர் சப்பல் போட்டுக்காமல் இருக்கார். ஏதோ பகவானோட கதையோ வேதாந்தமோ ஏதோ சொல்லின்னு இருக்கார். நிறைய தூரம் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜகன்லால் யோகி பார்க்குறார், இவர் காலில் சப்பல் இல்லை. ஐயோ, இந்த டார் ரோட்டில் உங்களை சப்பல் இல்லாமல் இவ்வளோ தூரம் நடக்க வச்சுட்டேனே, இங்கே எங்கேயாவது சப்பல் வாங்குகிறோம் அப்படின்னு. அப்புறம் சொன்னார், நான் சப்பல் போட்டுக்கிறது கிடையாது. இல்லை இல்லை, இது ரொம்ப சுடுறது, திருவண்ணாமலையிலேயே சப்பல் போட்டுக்கிறது கிடையாது அப்படி சொல்லி அவர் சொன்னாராம். பகவான் வந்து எனக்கு சூரிய ரக்ஷா உபதேசம் பண்ணியிருக்கு அப்படின்னு. அப்போ இவர் அப்போதைக்கு அவருக்கு ஒரே கியூரியாசிட்டி, சூரிய ரக்ஷா பகவான் வந்து இப்படிலாம் உபதேசம் பண்ணுறதே வழக்கம் கிடையாது, ஏதாவது மந்திர உபதேசம் பண்ணுறதோ ஏதாவது ஒரு வித்தியையோ எதையாவது உபதேசம் பண்ணுறதுங்கிறது பகவானோட வாழ்க்கையிலே கிடையாது. இவர் என்னோ விசித்திரமாக வந்து இதுவரையாக கேட்காத ஒரு விஷயம், சூரிய ரக்ஷா உபதேசம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒன்று, அது என்ன ஒரு ஸ்பெஷல் மந்திரமா அப்படின்னு கேட்டபோது இவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தனியவா விஸ்ராந்தி எடுத்துக்கிற போது அந்த கதையை சொல்கிறார். ஒரு நாளைக்கு மத்தியானம் நல்ல வெயில், கொளுத்துற வெயில், அந்த நேரம் மத்தியான வேளையில் பகவான் வந்து சில சமயம் யாருமே இல்லாத டைமில் பகவான் சொச்சந்தமாக எங்கேயாவது போகும். ஒரு சமயம் சில பக்தாவை கூட்டிகிட்டு இந்த மலைக்கு இப்போ இப்படி பேக்கால் போனால் பலாக்கோத்து இருக்குது, பலாக்கோத்து வழியாக அப்படியே போய் காட்டுக்குள்ளால் மலை மேலே போகும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு இவர்கிட்ட ஜெகதீஷ் சாஸ்திரிக்கிட்ட நம்ம மேலே போகிறோம், ஸ்கந்தாசிரமம் போகிறோம்னு சொல்லியிருக்கு. இவர் பகவான் ஏதாவது சொல்கிற போது அப்போது எதை பற்றியுமே நினப்பு இருக்காது, அதனால் சூடு எதுவும் நினப்பு இல்லை. இவர் பகவான் கூட கிளம்பி விடுத்து, இவர் கிளம்பி மலை மேலே ஏறி போனார். ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போனப்புறம் இவருக்கு காலை அப்படி கொத்திக்கிறது, தலையிலையும் சூடு காலையும் சூடு, மத்தியான வேளை, தலையிலையும் சிக மாத்திரம்தான் இருக்குது, அதனால் மீதியெல்லாம் பகவான் மாதிரி தான் முண்டனம் தான். தலை சுடுறது கால் சுடுறது, என்ன பண்ணணும் தெரியலை. பகவானே முடியலை, பகவானே ஒரு பாதி தூரம் போகிற உடனே முடியலை, ஏன்னா இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது, ரெஸ்டிங் பிளேஸ் கிடையாது. பகவானே முடியலை, ஏன் ரொம்ப சுடுறது இந்த தாபம், நான் முதல்ல நினைக்காம வந்துட்டேன், இப்போது என்ன பண்ணுறது தெரியல, தாங்க முடியலை. அப்போ பகவான் சொல்லித்தான், உனக்கு தானே சுடும், சூரியனுக்கு சுடாது அப்படின்னு. இல்லை சூரியனுக்கு சுடாது, சரி எனக்கு தான் சுடுறது. நீ சூரியன்லேருந்து அந்நியம் நினச்சின்னு இருக்கிறதுனால தான் சுடுறது, நானே சூரியன்னு தியானம் பண்ணு, சூரியோகம் அப்படின்னு தியானம் பண்ணு அப்படின்றான். ஜெகதீஷ் சாஸ்திரி சொல்கிறார், எனக்கு அப்போ பகவான் சொல்கிறத கேட்கறத தவிர வர வழியே கிடையாது. இட் இஸ் நாட் தட் அது எதோ என்ன எஃபெக்ட் இருந்ததா என்ன தெரியல, பகவான் கேட்கறத தவிர வர வழி கிடையாது. அங்கேருந்து திருப்பி சூரியோகம் சூரியோகம்னு பிரபலமாக தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்படியே பகவான் கூடியே போயிட்டேன், ஸ்கந்தாசிரமம் போயிட்டேன், பெருசாக சூடு தெரியாமல் தப்பிச்சுன்னுட்டேன். ஆனால் அந்த ஒரு டைம் பண்ணின அந்த ஒரு வேலை இருக்கோ இல்லையோ, அது சிஸ்டத்துக்குள்ளே அப்படியே அப்சார்ப் ஆகிடுதான். அதுக்கப்புறம் இன்னும் அவர் வந்து அது ஒரு மந்திரம் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலை, ஒரே ஒரு வாட்டி தான் பகவான் உபதேசம் பண்ணது, அது அப்படியே சிஸ்டத்தில் அப்படியே அப்சார்ப் ஆகிடுதான். அதுக்கப்புறம் சூடு தெரியறதே கிடையாது. இப்படியெல்லாம் பகவான் கூட இருந்த வாளுக்கு சாதாரண விஷயங்களில் கூட அந்த பகவானோட கராவலம்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவர்லாம் நன்னா வேதாந்தம் படித்தவர், சம்பிரதாயமாக வேதாந்தம் நன்னா கிரகிச்சின்றவர். முனகல வெங்கட்ராமையா பகவானுடைய டாக்ஸ் எழுதினவர். இதெல்லாம் பகவானை தெரிஞ்சுக்கிற போது நம்ம சம்பிரதாயத்தை இந்த பக்தாவை பற்றியெல்லாம் அப்பப்போ கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவாள்லாம் பகவத் பாதாளுக்கு எப்படி வந்து பத்மபாதர் சுரேஸ்வரர் ஹஸ்தாமலகர் அப்படியெல்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி பகவானை அணுக்க சேர்ந்திருந்த அடியார்கள் ஒன்றுமே சாதாரண விஷயம் இல்லை, ஓரோன்னு மலை மலையாக தான் இருந்திருக்கு. நடனானந்தர் சொல்லுவார், சுவாமி நடனானந்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார் எப்படி தட்சிணாமூர்த்தியை சூழ்ந்து ஆவிரதம் பிரம்மனிஷ்டைன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பகவானை சூழ்ந்து இருந்தவர்கள் எல்லாரும் பிரம்மனிஷ்டர்களாக தான் இருந்திருக்காங்க. எல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி இருப்பாள், ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாமே பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பான், ஆனால் எல்லாம் பிரம்மனிஷ்டர்களாக இருந்திருக்கான். இந்த முனகல வெங்கட்ராமையா அவர் மதுரைக்காரர், அவர் பகவான் படிச்சுட்டு இருந்த அமெரிக்கன் மிஷினரி ஸ்கூல் பக்கத்துலேயே படிச்சுட்டு இருந்தாராம். பகவான் வந்து மதுரையிலேருந்து திருவண்ணாமலை ஓடி வந்தார், சொல்லிக்காமல் வந்துட்டாரோ இல்லையோ, பகவானை எல்லாரும் தேடின்னு இருக்கா ஊரில். அப்போ இவர் பகவானை விட சின்ன கிளாஸில் எதுலேயோ படிச்சுட்டு இருந்திருக்கார் பக்கத்து ஸ்கூலில். அவர் வீட்டில் போய் சொன்னாராம், எங்கள் பக்கத்து ஸ்கூலில் ஒரு பையன் ஓடி போயிட்டான் அப்படி. அப்புறம் ஸ்கந்தாசிரமத்தில் வந்து பார்க்குற போது நான் ஓடி போன பையன்தான் இங்கே குரு தனக்கு, அப்புறம் அது அப்போ தெரியாது. அவர் அங்கேருந்தே ஒரு சுவாமி உபதேச ஒரு சென்னையிலேருந்து ஒரு சன்னியாசி உபதேசம் பண்ணின பிரகாரம் உபனிஷத் பாராயணம் வாழ்க்கையில் லாஸ்ட் வரைக்கும் வச்சுருந்தான். பிரஸ்தானத்ரயம்னு சொல்லுவோம் நம்ம, உபனிஷத் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் மூணு நன்னா அத்தியனம் பண்ணவர். தசோபனிஷத்தும் பாராயணம் பண்ணுறது அவர் ஒரு அத்தியாத்ம சாதனை மாதிரியே தினமும் உபனிஷத் பாஷ்ய பாராயணம்னு வச்சுட்டே இருந்திருக்கார் வாழ்க்கை பூரா. அவ்வளவு வேதாந்தத்தை கிரகிச்சுட்டு இருந்ததுனால பகவானோட உபதேசத்தில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் கிரகிச்சுக்கிறதுக்கும் அதை இங்கிலீஷில் போடவும் அந்த உபனிஷத்து ரிஷிகள்லாம் எப்படி அவள் யாருமே ஆதர் யாருன்னே தெரியாதோ அந்த மாதிரி டாக்ஸோட ஆதர் எங்கேயுமே இல்லை. இப்போ நாம் வந்து முருகனார சொல்கிற மாதிரி இல்லைன்னா லக்ஷ்மண சர்மாவை சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் கூட முனகலா வெங்கட்ராமையா யாரும் பேச காணோம். ஆனால் இஸ் அன் ஈக்குவலி கிரேட் டிசைபிள் ஆஃப் பகவான். ஏன்னா அவரால் தான் இன்றைக்கி லோகம் பூரா உயர்ற மாதிரி அந்த பகவானோட வச்சனாமிருத்தம் நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் டாக்ஸ் பூரா தத்துவமசி தான். பகவானோட அந்த மகாவாக்கியோபதேசம் பூராவும் அதில் ஓரோ வாக்கும் ஓரோ வாக்கும் அந்த நிலையில் இருக்குது. அதில் அந்த எழுதினவரோட மனசோ எழுதினவரோட வியக்தித்வமோ எழுதினவரோட எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் மகான்கள் பகவான் அடுங்கி சேர்ந்திருந்தவா வாழலாம். முருகனாரும் லக்ஷ்மண சர்மாவும் மட்டும் சம்ஸ்கிருதம் லக்ஷ்மண சர்மாவுக்கு நல்லா தெரியும், சாகித்யம் தெரியும், ஆனால் வேதாந்தம் படிக்கலை. முருகனாருக்கு தமிழ் நல்லா தெரியும், அதான் வேதாந்தம் படிக்கலை. அவளுக்கு பகவான்கிட்ட வந்து அனுபவம் ஏற்பட்டது முதல்ல, அதுக்கப்புறம் பகவானே இவாளை கூப்பிட்டு தன் பக்கத்தில் வச்சுண்டு வேதாந்த சாஸ்திரம் பகவானோட வதனத்துலேருந்தே எப்படி பகவத்கீதையில் வந்து ஞானிக்கிட்ட போய் கேட்டுக்கோன்னு பகவான் சொல்கிறாரோ அந்த மாதிரி டைரக்டாக பகவான்கிட்டேருந்தே வேதாந்தத்தை சிரவணம் பண்ணினவாம். பகவான் வந்து நிறைய பகவான் வந்து யாராவது வந்து அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி உங்களுக்கு வேதாந்தம் தெரியுமா அதெல்லாம் கேட்டுதானே பகவான் சொல்லும், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா நான் ஒன்றும் படித்தது கிடையாது அப்படின்னு, எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒன்றும் படித்தது கிடையாது அப்படின்னு அப்படியே சொல்லிவிடும். ஆனால் ஜெகதீஷ சாஸ்திரி உபதேச சாரத்துக்கு ஒரு சம்ஸ்கிருதத்தில் பகவான் சொல்லியே ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதோட ப்ரிஃபேஸில் அவர் சொல்கிறார் பகவானுக்கு பாஷ்யங்கள்லாம் தெரியும், பிரஸ்தானத்ரய பாஷ்யமும் தெரியும், அவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அது யாருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற தகுதி இருக்கோ அவளுக்கு பகவானாகவே இதை சொல்லியும் கொடுத்துருக்கு, இதெல்லாம் உபதேசமும் பண்ணியிருக்கு. அதனால் இவாள்லாம் பகவான்கிட்டேருந்து உபதேசத்தை கரந்தெடுத்தவா. அந்த லக்ஷ்மண சர்மா மகாயோகான்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகத்துக்கு யார்னே பேர் வச்சார். அந்த மகாயோகம் என்ன அப்படின்னாக்கா இந்த நான் யார் விசாரத்தை பகவான் வந்து மகாயோகம் அப்படின்னு சொல்லி, இது மட்டும் இல்லையானால் வேறு எந்த யோகமும் பலிக்காது. வேறு எந்த யோகமும் ப்ராக்டிஸ் பண்ணினாலும் இந்த யோகம் அதுக்கு பின்னாடி இருந்து ஆகணும். அவர் ரமண பராவித்யா உபனிஷத்துன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அந்த லக்ஷ்மண சர்மா. அதில் அவர் சொல்கிறார் வியோகநாசாயச்ச ராஜயோகம் விபக்தி நாசாயச்ச பக்தி யோகம் கர்த்திருத்வநாசாயச்ச கர்மயோகம் அபோதநாசாயச்ச போதயோக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். வியோகம்னாக்கா பிரிஞ்சிருக்கிறது, நாம் பிரம்மத்திலேருந்து வேறு அப்படிங்கிற பிரமையை நீக்கிறதுக்கு தான் ராஜயோகம். நான் கர்த்தா, ஐ ஆம் த டூவர், ஐ ஆம் த என்ஜாயருங்கிற அந்த கர்த்திருவம் இருக்கோ இல்லையோ அதை விளக்கிறது தான் கர்மயோகம். பகவான் வேறே நான் வேறேங்கிற விபக்தி, விபக்தினா டிஃப்ரென்சியேஷன் வேறுபாடு, அதை விளக்கிறதுக்கு தான் பக்தி யோகம். அந்த மாதிரி அபோதம்னாக்கா லேக் ஆஃப் அவேர்னஸ், இக்னரன்ஸ், அந்த அஜானத்தை விளக்கிறது தான் ஞான யோகம்னு சொல்கிறதுக்கு பதிலாக போதயோகம் அப்படின்னா பகவானே கொடுத்த பேர். அது போதம் அப்படின்னா உணர்வு, உணர்வு நம்ம இருப்பு, நமக்கு சந்தேகம் இல்லாமல் தெரியறது போதா உணர்வு அனுபவம். மீதி எதுவுமே ஒரு இந்திரியங்களோ புத்தியோ மனசோ இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாது. உணர்வை தவிர, ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும், உணர்வை தவிர வேறு எதையும் தெரிஞ்சுக்கணுமானா நமக்கு ஒரு பிரமாணமாக ஒரு சென்சஸோ மைண்டோ ஏதாவது வேணும். இப்போ நீங்கள்லாம் இருக்கீள், இப்போ கொஞ்சம் கூட தெளிவாக சொன்னால், ஆத்மாவை தவிர எதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு மனம் தேவைப்படுறது. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனம் தேவையில்லை, ஆத்மாவே போதுமானது. நீங்கள்லாம் இருக்கீள், உங்களை தெரிஞ்சுக்கணுமானால் எனக்கு வந்து கண்ணால் பார்த்தாகணும். ஏதாவது புலன்கள்னால தான் தெரிஞ்சுக்க முடியும். வெளியில் இருக்கிற எந்த பொருளையும் அந்த மாதிரி உள்ளே இருக்கிற பொருள்கள்லாம் கூட நம்ம சரீரம் நம்ம சொல்கிறோம், அதை நமக்கு தெரிஞ்சுக்க முடியலை. இஃபெக்ட்னால ஊகம், பிரத்யக்ஷம், அனுமானம் அப்படின்னு சொல்லுவோம். அனுமானமாக்கும் நமக்கு லங்ஸு, கிட்னி எல்லாம் இல்லையா, அனுமானத்தினால தானே இந்தந்த ஒர்க் நடக்கிறதுனால இந்தந்த ஆர்கன்ஸ். அப்புறம் வந்து அதையெல்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து டெட் பாடியில் கிழிச்சு பார்த்து கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட சொல்கிறா, லிவர் இருக்குது, கிட்னி இருக்குது. ஏதாவது லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அவரோட லிவரை பார்த்துருக்காரோ? ஏதாவது கிட்னி சர்ஜன் அவரோட கிட்னியை பார்க்க முடியுமோ? யாரோ ஒருத்தனை செத்துப்போன சரீரத்தையும் பின்ன சர்ஜரி பண்ணுறவனோட கிட்னியெல்லாம் பார்க்க முடியறதே தவிர, அவரோட ஹார்ட்டு, அவரோட லிவர், அவரோட கிட்னி எல்லாமே அவனுக்கு புஸ்தகத்தில் தான் இருக்குது தவிர, அது இருக்குது ஒர்க் பண்ணுறதுங்கிற அனுமானமே தவிர, அதை பிரத்யக்ஷமாக த்ரூ சென்சஸ் பார்க்க முடியலை. ஒரு வேடிக்கையான க்வெஸ்சன் இந்த பாருங்க. நம்ம உடம்பு, சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் உடம்பு தெரியறது ஆத்மா தெரியலேங்கிறோம், உடம்பு தெரியவே இல்லை. உடம்பு என்ன தெரியறது? உடம்போட ஃப்ரெண்ட் போர்ஷன் இந்த தொப்பையும் நெஞ்சும் எல்லாம் தான் தெரியறது. நம்ம மூக்கே நமக்கு காணும், நம்ம முதுகே நமக்கு காணும். அப்புறம் என்ன உடம்பு தெரியறது? இந்த உடம்போட கொஞ்சோண்டு போர்ஷன், முன்னால் இருக்கிற போர்ஷன் தெரியறதே தவிர, உடம்புக்குள்ளே இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் யாரும் சொல்லித்தரலைன்னா நமக்கு தெரியாது. யாரோ சொல்கிறா இங்கே லிவர் இருக்குது, இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ், அதுவும் படிக்காத வாழ்க்கை அதுவும் தெரியாது. ஹார்ட்டு அது இது இன்னும் இல்லாமல் கேட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போது இந்த கிரகங்கள், பிளானட்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி இல்லையா, ஜூபிட்டர் அது இது என்னெல்லாமோ சொல்கிறாளே, பிளானட்ஸ், நவகிரகங்கள் சொல்கிறாளே. அது வரைக்கும் இத்தனை நாளைக்கு நவகிரகம்னு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தது, இப்போ அவள் என்ன சொல்கிறான்னு, ஒரு பிளானட் காண்றதுக்கு இல்லைங்கிறான். சடனாக தே டிக்ளேர் ஒன்லி 8 பிளானட்ஸ். இன்றைக்கி என்ன இன்னும் என்றைக்கு இதெல்லாம் இல் கம்மியாயிட்டே வர போகிறது தெரியல. அப்போது இதெல்லாமே பரப்பிரத்யக்ஷம், எதுவுமே நமக்கு டைரக்ட் இல்லை இல்லையா. உடம்பு டைரக்ட் இல்லை, உடம்பு வந்து ஜடம். தேகம் மிருண்மயவத் ஜடாத்மகம். ஜடம்னா என்னதுனாக்கா, எனிதிங் தட் இஸ் நாட் நோன் பை இட்ஸ் ஓன் லைட் இஸ் மேட்டர். மேட்டர்னு ஆக்சுவலி ஒன்றும் கிடையாது. மேட்டர் இஸ் ஆல்சோ கான்சியஸ்னஸ் ஃபார் இட் செல்ஃப், பட் ஃபார் யூ இட் இஸ் மேட்டர். இப்போ நான் எனக்கு நீங்கள்லாம் மேட்டர், ஏன்னா உங்களை எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து நான் மேட்டர், வெறும் ஜடம், அவ்வளவுதான் வித்தியாசம். வாஸ்தவமாக பார்த்தா ஆத்மாவிலேருந்து அந்நியமான ஒரு பொருளும் கிடையாது. அனாத்மா நாஸ்திங்கிற ஆத்மா தான் இருக்கு, ஆனால் பரப்பிரத்யக்ஷமாக இருக்கிறது எல்லாமே அனாத்மா. ஸ்வயம் பிரகாசமாக அப்போ என்ன இருக்கு? இதுதான் வேதாந்த விசாரம்னா, இதுதான் ஏகாந்தமாக உட்காந்து கடைஞ்சு பார்க்கணும். உள்ள தானே தானாக விளங்கக்கூடிய பொருள் என்ன இருக்கு அப்படின்னு நாம் தேடினோமானால், உடம்பு தானே தானாக விளங்கலை, எந்த பொருள் விளங்கலை, தானே தானாக விளங்கிறது இருக்கேங்கிற உணர்வு ரூபமாக ஒன்று இருக்கு. தன்னை விளக்க வேற எதுவும் வேண்டாம். ஸ்வபோதேன அந்யபோதேச்சா போதரூபதயாத்மனஹ. விளக்கை விளக்க விளக்கை விரும்பாதது போல் இல்லையா, பகவானுடைய ஆத்மபோதம். ஒரு விளக்கு இருக்குது, அது ஜொலிச்சுட்டே இருக்குது, அதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. அந்த மாதிரி நான் இருக்கேன்கிற உணர்வு இருக்கே, அந்த உணர்வை உணர்த்துறதுக்கு வேறொரு உணர்வு தேவையில்லை. The very nature of the self is realization. அப்படின்னு சொல்கிறது பகவான் ஒரு இடத்துல. ஒருத்தர் கேட்குறார், பகவான் ஐ ஷுட் கெட் ரியலைசேஷன் அப்படிங்கிற போது பகவான் சொல்கிறது, த வெரி நேச்சர் ஆஃப் த ஐ இஸ் ரியலைசேஷன் அப்படிங்கிறது. என்ன வார்த்தை பாருங்கள். இவர் கேட்குறார், பகவான் ஐ வாண்ட் ரியலைசேஷன். அதுக்கு பகவானுடைய பதில், த வெரி நேச்சர் ஆஃப் த ஐ இஸ் ரியலைசேஷன். ரியலைசேஷன் மீன்ஸ் இஃபல்ஜென்ஸ், செல்ஃப் இஃபல்ஜென்ஸ். And that self-effulgence, you need not give it to the self. It is already effulgent. And that is the only thing which is effulgent. Yeah? Irukkengra unarvu roopama, Eeshwaran kuda illiyappa. Arunachala Ashtakathila Bhagavan solrar, தன்னை விட்டு வெளியில் ஒரு ஈஸ்வரனை தேடுறது எப்படின்னா, கையில் விளக்கு எடுத்துட்டு இருட்டு எங்கே இருக்குது பார்க்க போகிறா மாதிரி. இருளினை விளக்கெடுத்து அடுத்திடலே காண். முதல் பதம் என்ன? இருந்தொளிர் உனைவிடு தடுத்திட தெய்வம், இருட்டினை விளக்கெடுத்து அடுத்திடலே காண். ஸ்துதி பஞ்சகம் பார்த்தா அப்படி முதல் கண் அப்படியே பார்க்குற போது சர்ஃபஸில் அப்படியே சாதாரணமாக பக்தியாகவே இருக்கும். உள்ளே போனால் உள்ளது நாற்பது பெருசாக ஸ்துதி பஞ்சகம் பெருசாக தெரியலை நமக்கு. ஏதோ உள்ளது நாற்பது மாதிரி அப்படியே வேதாந்தம் மாதிரியும், ஸ்துதி பஞ்சகமெல்லாம் அப்படி பக்தி, இது ரெண்டு செப்பரேட் செப்பரேட் ரெண்டு கேட்டகரி மாதிரி தோன்றுறது. ஆனால் அந்த ஸ்துதி பஞ்சகத்தை பார்த்தா அது அப்படியே உபனிஷத்தாக இருக்குது வார்த்தைகள்லாம். இருந்தொளிர் உன்னை விடுத்து, இருந்தொளிர்னாக்க இருந்து பிரகாஷிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் இல்லையா. இருந்து அப்படின்னாக்கா சம்ஸ்கிருதத்தில் சொன்னோம்னா சத், ஒளிர் அப்படின்னா சித். அந்த சச்சித்துங்கிறதுக்கு இருந்தொளிர்னு பகவான் தமிழில் சொல்லித்து. இருந்தொளிர் உன்னை விடுத்து, உன்னை விட்டு தெய்வத்தை தேடுறதற்கே, அது இருட்டினை விளக்கெடுத்து அடுத்திடலே கான். இருட்டை வந்து விளக்கு வச்சுன்னு தேடுற மாதிரி, எங்கே போனாலும் விளக்கு. நீ தெய்வத்தை பார்க்கணுமானாலும் நீ தானே பார்த்தாகணும். இந்த பார்க்குறவன் இருந்துட்டே இருக்கானே இல்லையா. பாகவதத்தில் கிருஷ்ணன் பிறந்த உடனே வசுதேவர் இதே விஷயத்தை சொல்கிறார். வசுதேவர் ஆக்சுவலி வசுதேவர் பேசலை, அந்த பாகவத வியாக்கியதாக்கள் ஒரு மகான் வியாக்கியானம் பண்ணுற போது அவர் சொல்கிறார், வசுதேவர் கிருஷ்ணனை பார்த்த உடனே அவ்வளவு வேதாந்தம் சொல்கிறார் வசு. அப்புறம் பாகவதத்தில் முடிவில் வந்து இதே வசுதேவர் நாரதரை பார்த்து சொல்கிறார், எனக்கு ஞானமே வரலை, நீங்கள் உபதேசம் பண்ணுங்கோங்கிறார். இதை வச்சுன்னு சொல்கிறார், கிருஷ்ணனை பார்த்தப்பவே இவர் வந்து ஆத்மாதான் நித்தியம், ஆத்மாவிலேருந்து அந்நியமாக காணக்கூடிய பிரபஞ்சம் எதுவும் உண்மை இல்லை, ஆத்மாவை விட்டு பிரபஞ்சத்தை யார் தேடுறானோ அவன் அஜ்ஞானி, இப்படிலாம் வசுதேவர் சொல்கிறார். இந்த வசுதேவர் வந்து எனக்கு ஞானம் இல்லைன்னு அப்புறம் சொல்கிறாரேனா, அதுக்கு அந்த வியாக்கியானம் பண்ணுற மகான் சொல்கிறார், அந்த டைமில் வந்த ஞானம் இருக்கே வசுதேவரோடது இல்லை, அது வந்து கிருஷ்ணன் முன்னால் பிறந்திருக்கிறதுனால. இப்போது பால் பிரண்டனுக்கு சர்ச் இன் சீக்ரெட் இந்தியாவில் பகவானை பற்றி அவர் எழுதுகிற போர்ஷனை படித்தோம்னா நமக்கு தோணும், அப்போவே அவர் ரியலைஸ்ட் ஆயாச்சுன்னு தோணும். அவர் அப்போவே ஞானத்தை அடைஞ்சுவிட்டார், பூர்ணமாக ஞானத்தை அடைஞ்சுவிட்டார்னு தோணும் நமக்கு. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி சுழட்டி அடித்து சந்தேகங்களும் பலவித கஷ்டங்களுமாக சுற்றி எப்படி குழம்பினார்னே தெரியாது அந்த குழம்ப. அப்போ அவர் இவ்வளோ அழகாக எழுதினாரே அப்படின்னா, எழுதினது இவாஸ் நேற்றுக்கு சொன்ன மாதிரி நாளாயுதா வாட்டர் டேப் ஆன மாதிரி, வாட்டர் டேப் மாதிரி பகவானோட கிருபை லோகத்துக்கு வர்றதுக்கு இ பிகேம் ஏ சேனல் ஃபார் த டைம் பீ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது திருப்பி அவருக்கு வந்து அந்த நிலையை அடைய நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி வந்தது, மனோமண்டலத்தில் மாட்டின்னு குழம்ப வேண்டி வந்தது. அதனால் வசுதேவருக்கு இந்த மாதிரி கிருஷ்ணன் பிறந்தப்போ வர்றது அது, அதுக்கப்புறம் போயிடுது ஸ்பாஸ்மோடிக். நமக்கு சில சமயம் திருவண்ணாமலை வர பகவான் சந்நிதியில் வரபோது நிறைய பேர் கிடச்ச மாதிரியே இருக்கும், அப்புறம் காணாது. என்ன அப்போ கிடச்ச மாதிரி இருந்ததுன்னா அப்போ கிடச்சிது, என்ன ஆத்மா கிடச்சிருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு இந்த மேகம் விலகிற போது சூரியன் தெரியற மாதிரி, கொஞ்ச நேரத்துக்கு இந்த மனசோட ஆவரணம் விலகிற போது ஸ்வரூபம் அப்படி பிரகாசிக்கிறது நல்லா சந்தோஷமாக தெளிவாக இருக்குது. குஞ்சுசுவாமி கூட பகவான்கிட்ட வந்த புதுசில் ஒரு ரெண்டு வாரம் ஆன போதே ஏதோ சித்தர் ஆயிட்டாருன்னு துணி கொடுத்தவருக்கு. அவர் நினச்சினார் திருவண்ணாமலையில் பிட்சைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம தான் அடைஞ்சாச்சு, நம்ம திருப்பி ஊரில் போயிடலாமேன்னு ஊருக்கு போயிட்டார். அவர் சொன்னால் ஊரில் போய் ரெண்டு வாரம் ஆனப்போ தான் தெரிஞ்சது பழைய ஆசாமிகள்லாம் உள்ளேந்து கிளம்புறான். அவள் திருப்பி பகவான்கிட்ட ஓடி வந்தான். அப்போது பூர்ணமான அனுபவத்துக்கு அந்த அனுபவங்கிறது என்ன, இந்த மனசு வந்து நல்லா அறிஞ்சு அடங்கணும். அந்த இருக்கக்கூடிய அந்த வஸ்து அகங்கிற அந்த ஸ்வயம் பிரகாசமான தன்மை இருக்கே, அந்த தன்மையை மனசு நாடணும். அதை நாடி அதை அதுக்கிட்ட ஒன்றுபட்டு அதை உணர்ந்து அதோட ஸ்வரூபத்தை உணர்ந்து ஆகிற போது மனசே அந்த ஸ்வரூபத்தில் தானே தானாக சிவசக்தி ஐக்கிய ரூபிணி அப்படின்னு அதுவே லயமாகிறது. மனசுனா என்ன, சக்தி தானே, ஆத்மானா அதுதான் சிவம். அதை உணர்ந்து மனம் தானாக அச்சலத்தில் அச்சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம் என்று அறி. அருணாச்சலம்னாலே அதுதான் டெஃபினிஷன். அந்த சக்தி அப்படின்னா மனம் அச்சலமாக இருக்கிற ஆத்மாவில் ஒடுங்கிறது தான் அருணாச்சலம். அப்படி ஒடுங்கினா நாம் எங்கே இருந்தாலும் அருணாச்சலத்தில் தான் இருக்கும். அதை வந்து அந்த ஒடுக்கிற வித்தியையை தான் பகவான் வந்து இங்கே சொல்கிறது, நான் என்று வாயால் நவிலாது உள் ஆழ் மனத்தால் நான் என்று எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறியாம். ஞான நெறி ஞான மார்க்கம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறது, நான் என்று வாயால் நவிலாது. வாயால் ஆத்மவிசாரம் பண்ணுற போது வாயால் நான் அப்படின்னு சொல்ல வேண்டாம். உள்ள ஆல்ரெடி ஒரு நான்கிறது சொல்லின்னு இருக்கு. அதை ஆழ் மனத்தால் நாடுதல், நாடுதல்னாக்கா அப்ரோச்சிங். வெளியில் ஒரு ஆளை அப்ரோச் பண்ணுற மாதிரி அந்தர்முகமான திருஷ்டியினால் இந்த அகம் அகங்கிற ஸ்பூர்த்தியை நாடுதல். யூ அப்ரோச், யூ கோ நியர். Inwardly, you try to grasp it, hold on to it. நாடுதலே, அந்த நாடுதல் தான் பகவான் சொல்கிறது. வாழ்க்கை பூரா பகவான் அந்த நாடுதல், அந்த அகத்தை நாடுதல், அகம் அகங்கிற ஸ்பூர்த்தியை நாடுதல், அதை விட்டு விலகாமல் தியானம்ங்கிறதே அதுதான் அப்படிங்கிறது பகவான். தியானங்கிறதே உள்ள நான்கிற அந்த ஸ்பூர்த்தியை கவனிச்சுட்டே இருக்கிறது. அது போரும், அது கொண்டு விட்டுடுங்கிறது. அதுவே பூர்ண நிலையில் கொண்டு விட்டுடும். நீயா ஒரு மந்திர ஜபம் பண்ண வேண்டாம். இதுவே பீஜாட்சரம், பீஜம்ங்கிறது இதுதான் பீஜம். அகம் அகம் அகங்கிற ஸ்பந்தனம், துடிப்பு. அந்த துடிப்பை நாடுதலே ஞான நெறியாம், அதை நாடுறது உள்ளால் அதை கிரகிச்சுக்கிறதே ஞான நெறியாம் அன்றி, அப்படி இல்லாமல் நான் ஆத்மா, நான் உடம்பு இல்லை, நான் இது இல்லை, நான் அது அப்படின்னு மனசால் சொல்கிறது இருக்கே, அது ஞான விசாரம் ஆகாது. ஆனால் அது வேண்டாமா அப்படின்னாக்கா துணையாம் அப்படி, அது வந்து இந்த ஞான விசாரத்துக்கு நல் துணை. அண்ணாமலை சுவாமி சொல்வர், பகவான் ஒரு நிலையில் அவர்கிட்ட அப்படி சொல்லித்தான், நான் ஆத்மான்னு தியானம் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு. வேதாந்தத்திலே அது ஒப்புத்தின்ற மார்க்கம்தான். மனசு வந்து ஆத்ம விசாரத்துக்கு வழி கொடுக்கலையானால், எண்ணங்கள் வந்துட்டே இருக்கானால், நான் ரொம்ப பாபி, எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, நான் சம்சாரி, நான் குடும்பத்தில் கஷ்டப்பட்டுருக்கிறவன், தரித்திரன், இப்படி தன்னை பற்றி இருக்கக்கூடிய அத்தியாசத்தோட மனசு, இப்படி ஒரு அசம்ஷனோட மனசில் மூமெண்ட் இருக்கானால், அதை ஜெயிக்கிறதுக்கு, அதை வெல்லறதுக்கு விபரீத பாவனத்தை நீக்கிறதுக்கு பிரதிபக்ஷ பாவனம் அப்படின்னு சொல்லுவாள். அதானது, நான் சம்சாரி இல்லை, நான் பிராமணனோ க்ஷத்ரியனோ வைஷ்யனோ சூத்ரனோ அல்ல, நான் சரீரம் அல்ல, நான் ஆணோ பெண்ணோ அல்ல, நான் நித்திய சுத்த புத்த முக்தஸ்வரூபமான வஸ்து, ஆகாசம் போல நிர்மலமான பொருள், எனக்கு ஜனனம் கிடையாது, எனக்கு மரணம் கிடையாது, எனக்கு துக்கம் கிடையாது, எனக்கு சம்சாரம் கிடையாது, நிர்வாணமே என்னோட ஸ்வரூபம், சாந்தியே என்னோட ஸ்வரூபம், ஆனந்தமே என்னோட ஸ்வரூபம், எனக்கு பந்தம் கிடையாது. இப்படியே அனுசியூதம் பாவனை பண்ணி 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 அந்த பாவனை என்ன பண்ணும், மனசோடு வந்து விபரீத பாவனைகளை எல்லாம் இல்லாமல் பண்ணி அந்த பாவனையும் சுயமேவ அடங்குற போது ஸ்வயம் பிரகாசமான அந்த வஸ்து தானே தானாக விளங்கும். இதுவும் யோக சம்பிரதாயம்தான். இதுவும் இது வேதாந்தத்தில் இருக்கிற யோகம். பொதுவாக மட சங்கர சம்பிரதாயங்களில் நிறைய சம்பிரதாயங்கள் இப்படி தான் மனநம் வச்சுருக்கான், இப்படி தான் மனநம் வச்சுருக்கான். இப்போ பகவான் சொல்கிறபடி இருக்கிற இந்த ஆத்ம விசாரம் ரொம்ப கூடமான ஒரு வித்தியை, அது அதிகமாக வெளியில் பிரகாசிக்கலை. பொதுவாக இருக்கிற மார்க்கம் வந்து நான் ஆத்மா நாம் பிரம்மங்கிற தியானந்தான், அதைத்தான் வச்சுருக்கா. ஏகாந்தமாக இருந்து பிரணவத்தை நிறைய ஜபம் பண்ணி அநேக எண்ணங்களாக அலையிற மனசை அலைய விடாமல் பண்ணி நான் ஆத்மா நாம் பிரம்மம் சுத்தோகம் புத்தோகம் நிரஞ்சனோகம். குரு அப்படி போதனை பண்ணுவார். ஒரு ஒரு அம்மா மதாலசைன்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி சொல்லி கொடுத்தாளாம். நம்மெல்லாம் குழந்தைகளை வந்து ஹிப்னோட்டைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், நீ தாத்தா மாதிரி இருக்கே, நீ பாட்டி மாதிரி இருக்கே, அழகாக இருக்கே, நீ அசடு சமத்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோமோ இல்லையோ. இந்த மதாலசைங்கிற இந்த ராணி அவ ஒரு ஞானி. அவன் என்ன பண்ணுவான்னா குழந்தைய தூளியில் போட்டு ஆட்டுற போதே சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி பிரபஞ்சமாயா பரிவர்ஜிதோசி சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி. அவன் பாடுற பாட்டு, நீ சுத்தம் நீ புத்தம் நீ நிரஞ்சனம், மாயைக்கு உன தொடவே முடியாது, எதுக்கு நீ அழற, கிம் நாம ரோதிஷி நச்சதேஸ்தி நாம, உனக்கு பேரு கிடையாது, கிம் நாம ரோதிஷி எதுக்கு அழற, நச்சதே பிரலோபா உனக்கு லோபம் கிடையாது, கிம் நாம ரோதிஷி நச்சதே விமோகா ஞானாமிருத்தம் சமரசம் ககனோபமோசி. நீ ஞானமே ஸ்வரூபமா அமிர்தமே ஸ்வரூபமா ஆகாசம் போல இருக்கிற, ககனம்னு ஆகாசம், ஆகாசம் போல இருக்கிற பொருளே நீயே அழற, உனக்கு ஜனனம் இல்லையே மரணம். இப்படியே அந்த அம்மா வந்து குழந்தைகளெல்லாம் ஞானிகளாக பண்ணி விட்டாளாம். மகாவாக்கிய உபதேசம் அப்படிதானே இல்லையா? குரு வந்து அந்த குருவை தவிர யாருமே நமக்கு அப்படி ஒரு கிரெடிட் கொடுக்க முடியாது. லோகம் பூரா மேக்சிமம் என்ன பண்ணும், நீ வந்து ரொம்ப நல்லவன் சொல்லும், ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லும். இது எல்லாமே நம்ம அகங்காரத்துக்கு தான் போகுமே தவிர நம்ம உண்மையான ஸ்வரூபத்துக்கு போகலை. குரு ஒருத்தர் தான் நமக்கு வந்து கிரேட்டஸ்ட் ஃப்ளாட்டரி, குருட்டேருந்து தான் கிடைக்கிறது. அண்ட் தட் ஃப்ளாக்டரி இஸ் ட்ரூத் ரியாலிட்டி, இட் இஸ் நாட் டு த பாடி இல்லையா? குரு என்ன சொல்கிறார், நீ ஆத்மாங்கிறார், நீ பிரம்மங்கிறார். ஒரு பெரிய மகான் அவர்கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், நானும் இருந்தேன் அந்த இடத்துல, இந்த சம்வாதம் நடக்கிற போது ஏதோ ரொம்ப பிரசித்தமான ஒரு சுவாமியை சொல்லி இந்த பக்தர் வந்து அந்த ஒரு நல்ல வேதாந்த ஞானி அவர், அவர்கிட்ட இந்த ஒரு சுவாமியை சொல்லி இவர் அவதார புருஷர் இல்லையோ அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், ஐயோ அவர் அவதாரமாக எல்லாம் நான் கீழே கொண்டு வர விரும்பலை, சாக்ஷாத் பிரம்மம் அப்படின்னார். ஆனால் அவர் மட்டும் இல்லை, நீயும் பிரம்மம்தான், எல்லாரும் அதுதான், சகல பேரும் அந்த வஸ்து தான். அவதாரன்னு ஏன் தாத்துவானே அப்படின்னா, பூர்ண வஸ்து, எல்லாருமே அந்த பூர்ண வஸ்துவாக தான் இருக்கா, சகல பேரும் ஆத்மஸ்வரூபமாக தான் இருக்கா. சர்வம் கலு இதம் பிரம்ம. அதனால் அப்படி தியானம் பண்ணுறது இருக்கு, நான் ஆத்மா நாம் பிரம்மம் தியானம் பண்ணுறது இருக்கு இல்லையா? விவேகானந்தர்லாம் கூட அந்த மார்க்கத்தை தான் உபயோகப்படுத்தியிருக்கா. அவர் சிஷியர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறார், நான் வீக், எனக்கு சக்தி கிடையாது, நான் என்னால் ஒன்றும் முடியாதுன்னா நீ அப்படியே ஆயிடுவேன், அதனால் நான் ஆத்மா நாம் பிரம்மம் வீரியம் வீரியம் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறார். அபீஹி அபீஹி அப்படின்னு சொல்லு, அப்போ உள்ளேந்து வீரியம் வரும், சக்தி வரும், தைரியம் வரும், எல்லாம் நல்லது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். இந்த ஸ்வரூபத்தை ஒத்துண்டு நான் ஆத்மா நான் பிரம்மம் நீ நம்பினாயானால் எல்லா மங்களமும் வரும். இல்லை நான் ஜீவன் எனக்கு ஒன்றும் முடியாதுன்னு அழுதுண்டே இருந்தால் ஏன்னா அது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். அதனால் அந்த பாவனாமயமான வித்யை ஒரு மனோமண்டலத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதுக்கப்புறமும் கூட எப்பவுமே அப்படி மனசை உபயோகப்படுத்தின்னு ஒரு மனநத்தினால் மாத்திரம் நம்மளால் நிற்க முடியாது. அதை தாண்டி அந்த மனசை உபயோகப்படுத்தி அப்படியெல்லாம் பாவனை பண்ணினா தேற்றாம்பரல் பொடின்னு ஒரு பொடி, அந்த பொடி வந்து தண்ணியில் கலக்கினா தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் நிலத்தில் படியும், படிஞ்சு இந்த பொடியும் கீழே போனால் நீர் வந்து நிர்மலமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஆத்ம தியானமும் நான் ஆத்மா பிரம்மங்கிறதெல்லாமே ஹெல்ப் பண்ணி மீதி இருக்கிற விசாரங்களையெல்லாம் நீக்கம் பண்ணும். அதுக்கப்புறம் எது மிஞ்சி சேஷிக்கிறதோ அந்த வஸ்துவை நம்ம ஸ்வரூபம் அப்படின்னு போதனை பண்ணணும், பிரத்யபிஜா ஏற்படணும். அதனால் பகவான் வந்து சொல்கிறது நான்கிறது கூட வாயால் சொல்லாமல் உள்ள ஆழ்ந்த கவனத்தினால இந்த நான்கிறது எங்கே உந்தும் அப்படின்னு பார்த்தால் இந்த நான்கிறது உந்தர இடத்துல போய் லயமாகும். அந்த லயமாகிற இடத்துல தானே தானாக ஒரு வஸ்து பிரகாசமாகும். இதுதான் அடுத்த பாடல் பாருங்கோ. நான் யார் என மனம் உள் நாடி உளம் நண்ணவே, நானாம் அவன் தலை நாணமுற, நான் நானா தோன்றும் ஒன்று தானாக தோன்றினும் நான் அன்று பொருள் பூன்றமது தானாம் பொருள். அடுத்த பாடல், நான் யார் என மனம் உள் நாடி, நீ முறையே இந்த முறையில் நான் யார் என மனம் உள் நாடி, இந்த நான் யார் நான்கிறது என்ன அப்படின்னு உள்ள நாடி, உளம் நன்னவே ஹிருதயத்தை அப்ரோச் பண்ண ஸ்பர்ஷம் பண்ண, நானாம் அவன் நான்கிற இந்த அபிமான ரூபத்தில் இருக்கிற ஒரு எழுச்சி இருக்கேன், நாண முறை அதுக்கு வெக்கம் வந்துடுமா, அது விசாரம் பண்ண அட்டென்ஷன் அதில் போக அது நிற்காது, வெக்கம் வந்துவிடும் அதுக்கு, நீங்கள் கவனிக்க அது நிற்காது. இந்த நான்கிறது என்ன அதோடய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்க்குற போது நாணமுறை நாணப்பட்டுண்டு வெக்கப்பட்டுண்டு அது போயிடும். நான் நானா தோன்றும் ஒன்று, இந்த நான்கிற அபிமானம் மறையிற இடத்துல நான் நானா ஒன்று தானாக தோன்றும். அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பகவான் இங்கிலீஷ்லேயும் இதை படிச்சுட்டு நான் யார், யூ என்க்வயர் டீப்லி வேர் ஃப்ரம் திஸ் ஐ அரைசஸ், தென் யூ வில் சீ தட் த ஐ சப்சைட்ஸ் ஃப்ரம் தேர் சம்திங் எல்ஸ் அரைசஸ் அஸ் ஐ ஐ அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் இருக்குது இல்லையா. அப்போ இனியொரு ஐக்கு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம், அங்கே இனி ஏதோ ஒன்று எழும்ப போகிறதோ அப்படின்னு இமேஜினேஷன், அப்படி இல்லை. பூன்றமது தானாம் பொருள் அப்படின்னா அங்கே இன்னொரு நான் எழும்பலை, அங்கே எது இருக்கோ அது பிரகாஷிக்கிறது, அந்த இருப்பு இருந்தொளிர் சுஷுப்தியிலையும் இருக்கக்கூடியதான அந்த சச்சிதானந்தம், அது இந்த அபிமானம் லயமாகக்கூடிய இடத்துல பூன்றமது தானாம் பொருள் பூர்ணமான வஸ்து தானே தானாக ஹிருதயத்தில் பிரகாசமாகுது. தோன்றினும் நான் அன்று, இன்னொன்று வந்து அந்த இடத்துல அவிச்சின்னமாக தோணினாலும் அது நான் அன்றுங்கிறார் பகவான், அது வந்து நான் இல்லைப்பா, தட் இஸ் நாட் த ஈகோ ஐ. அப்புறம் என்ன, பூன்றம் அது தானாம் பொருள், அதுதான் பூர்ணமான பொருள், அதானது நான் செத்து நானே மிச்சம் உள்ளது நாற்பது அனுபந்தம் தானே இது முடியறத இல்லையா, நான் செத்து போய் அப்புறம் நான் மிச்சமாக இருக்கு, நான்கிற அபிமான நிசேஷம் இல்லாமல் ஆகி அப்புறம் நம்ம ஸ்வரூபம் மட்டும் ஸ்வயம் பிரகாசமானமாக இருக்குது. அந்த ஸ்வயம் பிரகாசமானமான ஸ்வரூபம் பூர்ணமான பொருள் அப்படின்னு பகவான் சொல்கிறது. அப்படி அந்த பூர்ணத்துவத்தை அடைஞ்சவா இருக்காளே, அவளுடைய மகிமை, அவளுடைய வைபவத்தை பகவான் சொல்கிறார். அவள் தான் சகுண பிரம்மம். தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உளதொன்று இயற்றுதற்கு, தன்னையலாது அந்நியம் ஒன்றும் அறியார் அவர் நிலைமை இன்னதென உன்னல் எவன். அந்த ஞானி அந்த அபிமானத்தை இழந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறவன் இருக்கானே, அவன் தேகீவ திருஷ்யத்தே சௌ பரந்த்வசௌ கேவலோஹி ஆத்மா. பகவத்பாதால் சொல்கிறான், அவன் சரீரம் உள்ளவனை போல காணப்படுறானே தவிர அவன் ஈஸ்வரனே தாம்பாங்கிறான். அவன் ஈஸ்வரன்லேருந்து அந்நியம் இல்லை, அவனுக்குள்ளே ஈஸ்வரனை தவிர ஒரு பொருளும் கிடையாது. பகவான் ஒரு இடத்துல ரேடியோவை உதாரணம் பண்ணினு சொல்கிறது, ரேடியோ கேட்குற போது இதுக்குள்ளே ஆள் கிடையாது, எங்கேயோ படுறது வர்றது. அதுபோல தான் நம்ம இருப்போம், இதுக்குள்ளே ஆசாமி கிடையாது, சாமி தான் இருக்குது அப்படின்தான். இதுக்குள்ளே ஈகோ கிடையாது, அருணாச்சலேஸ்வரர் தான் இருக்கார், சிவன் தான் இருக்கார், ஜீவன் கிடையாது. தமிழில் வந்து சிவன் ஜீவன் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுக்குமே சீவன் அப்படின்பா தமிழில், சீவன். அதில் அந்த சீன்னு இழுத்து விடுத்துனா அது சீவன் ஆயிடுச்சு, அந்த இழுக்கிறது அந்த சுற்றுவள்ளி கட் பண்ணி விடுத்துனா சிவன் ஆயிடுச்சு. அந்த சீவனுக்கும் சிவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த சீவனாக தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே சீவன் இல்லை, சிவன் தான். பூன்றம் அது தானாம் பொருள், அந்த பூர்ண பொருள் தான் ஜீவோ பிரம்மைவனாபரஹ. அந்த ஒரு ரெக்ககனேஷன், இட் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ். ஒரு க்ஷணத்தில் அஜ்ஞானி அல்பனா இருந்தவன் அடுத்த க்ஷணத்தில் ஈஸ்வரனா இருக்கான். சிந்தாமணின்னு ஒரு ரத்னம், அதை எடுத்து இரும்பை தொட்டுதானா இரும்பு சொர்ணமாயிடும், மைக்கை தொட்டுதானா மைக்கு சொர்ணமாயிடும், அப்படி ஒன்று இருக்குங்கிறான் இல்லையா. ஆனால் குருவை வந்து சிந்தாமணின்னு நிறைய பேர் உபமைப்படுத்தியிருக்கான். கபீர் வந்து ஒரு தோகையில் குருவை சிந்தாமணியாகவே பாடுறார், பரிச அப்படின்னு பாடுறார். அதானது பரிசுன்னா ஸ்பர்ஷங்கிற சம்ஸ்கிருதத்தோட அந்த பாஷையில் பரிசு பரிசு அப்படிங்கிறான். அந்த பரிசுமணி, அந்த பரிசுமணியை வந்து இரும்பை தொட்டுதானா இரும்பு சொர்ணமாகும். அப்படி சொர்ணம் ஆகலைன்னா ஐதர் அது ஸ்பர்ஷமணி இல்லை, ஆர் இது இரும்பு இல்லை, ஆர் கான்டாக்ட் வரல இல்லையா. இந்த கபீர் இந்த பாட்டில் சொல்கிறார், சத்குரு கிட்ட போய் ஒரு ஜீவன் பூர்ணமாகலையானால் இவன் உத்தம ஜிஜ்யாசு இல்லை, இல்லாட்டா அவர் குரு இல்லை, அல்லாட்டா கான்டாக்ட் வரல. கான்டாக்ட் வந்தால் இது மாறாமல் இருக்க முடியாது அப்படின்னு அவர் பாடுறார். அதில் வந்து பகவத்பாதாள் சதஸ்லோகியில் ஒரு ஸ்லோகம் அவர் சொல்கிறார், சிந்தாமணியை மாதிரி குருன்னு சொல்ல முடியாது. என்னக்கா சிந்தாமணி வந்து எதை தொடரதோ அதை சொர்ணமாக பண்ணும், ஆனால் சிந்தாமணி வந்து தொடர வஸ்துவை சிந்தாமணியாக பண்ணாது. ஆனால் இந்த குரு இருக்கார், தான் சிஷ்யனை தானாகவே பண்ணிவிடுறார், சொர்ணமாக பண்ணலை தானாகவே பண்ணிவிடுறார். ஸ்வீயம் சாமியம் விதத்தே அப்படின்னு தானாகவே பண்ணிட்டு விடுறார். தன்னிலேருந்து அந்நியமாக நிறுத்தி வேற ஒரு வஸ்துவாவோ ஒன்றும் நிறுத்தாமல், குரு எப்படி ஆத்மாவாக இருக்காரோ, குரு எப்படி தான் அகம் பிரம்மங்கிற அனுபவத்தில் இருக்கிறாரோ, அந்த அனுபவத்தையே சிஷ்யனுக்கு கொடுக்கறதுனால இந்த சிஷ்யனை பிரம்மமாகவே பண்ணிவிடுறார். அந்த ஒரு பெரிய அனுகிரகம், அந்த பெரிய அனுகிரகத்தை தான் இங்கே குரு பண்ணுறது. அதனால் அந்த தன்மயமான அந்த நிஷ்டையை கொடுக்க அவ இருக்கிற அந்த ஞானியுடைய நிலை இருக்கு. அந்த நிலையை பகவானே சொல்கிறது, இன்னது எப்படின்னு எப்படி சொல்கிறது. ஞானி ஹிருதயத்தில் என்ன அனுபவிக்கிறான்னு மனசினால் ஊகிச்சிக்கவே முடியாது. காரணம், ஒரு குமிழி கடலுக்குள்ள அடக்கம்ங்கிறது யாருக்கு வேணால் ஊகிச்சா புரியும். இது பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிமிலி. இந்த சிமிலி கபீரோட பாட்டில் இருக்குது, இந்த உபமை. இதை யாரோ பகவான்கிட்ட காட்ட பகவான் ரொம்ப நல்லா இருக்குன்னு இதை எடுத்து காட்டியிருக்கு நிறைய பேருக்கு டாக்ஸில். ஒரு குமிழி கடலுக்குள்ள அடக்கம்ங்கிறது எல்லாருக்குமே புரியும். ஆனால் ஒரு குமிழிக்குள்ள கடல் அடக்கம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம் வந்து ஈஸ்வரனுக்குள்ள அடக்கம்னா எல்லாருக்கும் புரியும். அதனால துவைதம் விசிஷ்டாத்வைதம் எல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஈஸ்வரன் வந்து இந்த அகத்துக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொன்னால் அது புரிஞ்சிக்கவே முடியலை. அகண்டம் வந்து இந்த சின்னதாக தெரியக்கூடியதுக்குள்ள அகண்டம் அடங்கிவிடுத்து அப்படின்னாக்கா எப்படி புரிஞ்சுக்கிறது? பகவத்பாதால் சொல்கிற ஒரு விதைக்குள்ள விரக்ஷம் அடங்கியிருக்கிற மாதிரி இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் பீஜஸ்யாந்தரி வாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனா மாயா கல்பித தேசகாலகலனா வைச்சித்திரிய சித்திரீகிருதம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி அகண்டம் பூராவும் அனந்தமாக இருக்கிறது பூராவும் இந்த அகத்துக்குள்ள அடக்கம், இந்த அகங்கிற அனுபவத்துக்குள்ள விஸ்வம் பூராவும். அதனால ஞானி வந்து ஆத்மானுபவத்தை அடையிற போதே எல்லாரையும் தொட்டாச்சு. அதனாலதான் பகவான் காஸ்பல்ல சொல்றது, the greatest service that you can do is to attain realization. The moment you have attained it, the entire world is blessed by it, because the entire universe is not separate from the self. But the help rendered will not be recognized externally. யாரும் வந்து எங்கேயோ ஒரு குகையில் இருக்கிற மகாத்மாவுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்க போகிறதில்லை, பாரத ரத்னா கொடுக்க போகிறதில்லை, தேவையும் இல்லை இல்லையா? விவேகானந்தரே லாஸ்டில் சொல்கிறார், இது நான் வாழ்க்கையில் எனக்கு வயசாக ஆக ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த வெளியில் பண்ணுற உபகாரங்கள் எல்லாமே பொய். அவருடைய வார்த்தை தான், வெளியில் பண்ணுற உபகாரங்கள் எல்லாமே பொய். என்னோடய குருநாதர் ஒரு விஷயம் சொல்கிறது எனக்கு ரொம்பவே இப்போ தெளிவாக தெரியறது. ஒரு மகாத்மா ஸ்வரூப ஞானத்தை அடைஞ்சு குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டு அந்த குகையை பூரா ஒரு பெரிய பாறையை வச்சு அடைச்சுட்டா அவனுடைய அனுபவம் வந்து இட் வில் பெனட்ரேட் த வெரி ராக்ஸ் ஆஃப் தட் கேவ் அண்ட் கம் அவுட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்டு. அப்படித்தானே பகவான் இருந்தது இல்லையா? ஆனால் பெரிய புத்திசாலிகளாக இருந்த சீர்திருத்தல்வாதிகளாகலாம் இருந்தவாளுக்கு கூட பகவானை புரிஞ்சிக்க முடியலை. அவள் தலையில் எழுத்து ராஜகோபாலாச்சாரி அவ்வளோ பெரிய புத்திசாலி, மகாத்மா காந்தி ஆசிரம வாசலில் வந்திருக்கார், அதே வெஹிக்கிளில் ராஜாஜி இருக்கார், காந்திஜி நிறைய பேரை பகவானை பார்க்குறதுக்கு அனுப்பி வச்சார், காந்திஜி ஆசிரமத்துக்கு போகணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தது உள்ளே வந்து பகவானை பார்க்க. ராஜாஜி சொல்கிறார், அப்போ பாரதம் பூரா சுவாதந்திரிய சமரத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கிற போது கோமணத்தை கட்டின்னு குகையில் உட்காந்துட்டு இருக்கிறவரை போய் எதுக்கு பார்க்கணும்னு கேட்டாரா? அப்போ ஏன்னா காந்திக்கு வந்து பார்க்க அது பகவான் அதை எப்படி எடுத்துட்டதுன்னா, ராஜாஜி வந்து ஒரு நிமித்தம், ஒரு கால் காந்தி இங்கே வந்து பார்த்து இங்கேயே உட்காந்துட்டார்னா அவர் எந்த வேலை பண்ண வந்திருக்காரோ அது எதுவும் நடக்காது. அதனால் அது ஒரு நிமித்தம் அப்படின்னு கொடுத்து பகவான், அதுக்கப்புறம் அது அது நிமித்தம்னு பகவான் சொன்னது சத்தியம். என்னக்கா காந்திஜியோட காலத்துக்கு அப்புறம் ராஜாஜி வந்தார், அவர் அவரோட வேலையை பண்ணினதுக்கப்புறம் அப்புறம் அவர் வந்தார். ஆனால் அந்த இந்த உலகம் உண்மை இதில் ஏதோ பண்ணணுங்கிற புத்தி இருக்கிற வேற ஞானியுடைய விலை, ஆத்ம ஞானத்தோட விலை நமக்கு புரியாது. நம்ம பாரத சனாதன தர்மம் பூராவும் அதுலேயே தான் இருக்கு. ஒரு மரத்தடியில் இருக்கிற ரிஷிக்கு முன்னால் மகாராஜா போய் கையேந்தி நிற்கிறது இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு சம்ஸ்காரம் போயிட்டு தானே பாரதமே போயிடுது. அது அது எதில் இருக்கு? பகவான் இங்கே சொல்கிறது அவனுடைய நிலைமையை யாருக்கு ஊகிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஹிருதயத்தில் இருக்கிற தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு எண்ணெய் உள்ளதொன்று இயற்றுதற்கு தன்னை அலாது அந்நியம் ஒன்றும் அறியார் அவர் நிலைமை. அவள் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, அவளுக்கு அவளை தவிர ஆத்மாவை தவிர அந்நியமான எந்த பொருளும் இல்லை. நிவர்த்தபுத்தியவஸ்தான தூரீபூத அந்யதர்சன அப்படின்னு பாகவதம். தூரீபூத அந்யதர்சன, புத்தி ஸ்வரூபத்தில் இருக்கு, அந்நியமான பொருள் எதுவுமே அவளுக்கு இல்லை. தூரீபூத அந்யதர்சன, தூரமாக அந்நியமான பொருள் எதுவுமே அவள் புத்தியில் வரல. அந்த நிலையில் இருக்கிற ஞானியை இன்னதென்று உன்னல் எவன், உன்னல்னாக்க தெரிஞ்சுக்கல், தஸ்ய ஸ்திதிம் பாவயித்தும் க்ஷமா கஹ அப்படின்னு சம்ஸ்கிருதம். அவனுடைய நிலையை பாவனை பண்ணுறதுக்கு கூட யாருக்கு சக்தி வரும்? பகவானை வந்து பார்த்தவா பல பேர் கூட ஒன்றும் புரியலையே அப்படின்னு போயிருக்கான். ஏன்னா ஒன்றுமே இல்லையே, இங்கே எல்லாரும் பேசாமல் இருக்கா, இந்த சுவாமியும் பேசாமல் இருக்கார் அப்படிலாம் புத்தியால் நினச்சிருந்தவா கூட அல்டிமேட்லி தே காட் அஃபெக்டட். இந்த புஞ்சாஜி இன்னொட்டு பகவான் கிட்டேருந்து பகவானோட கிருபைக்கு பாத்திரமானவர் அவர். அவர் கூட முதல்ல வந்தோடனே அவர் ரொம்ப நாம ஜபம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தவர். இங்கே வந்து பார்த்து இது என்ன சாமி, இது குரு ஒரு சோம்பேறி, சிஷ்யாலாம் சோம்பேறிகள், குரு பேசாமல் உட்காந்துருக்கார், சிஷ்யாலாம் பேசாமல் உட்காந்துருக்கார்னு கோவிச்சுட்டார். அவருக்கு ஏதோ தர்சனம் கிடைக்கணும்னு ஆசை இருந்தது. அந்த தர்சனம் எல்லாம் கிடைச்ச அப்புறமும் பகவான்கிட்ட வந்தால் பகவான் அதை எல்லாமே அப்படி பெருக்கி தள்ளி விடுத்து. யாருக்கு தர்சனம், வந்து போகிறதெல்லாம் போயின்னு விடுத்தான். அந்த பகவானுடைய ஆந்தரிக நிலை நமக்கு ஊகிக்கவே முடியாது. யார் அந்த குரங்கு மயில் வந்தாலும் சரி, சங்கராச்சாரியர் வந்தாலும் சரி, ஏன் அருணாச்சலேஸ்வரரே வந்தாலும் சரி, அந்த நிலை குலையாமல் இருக்கு. எந்த விதத்துலேயும் சலனமுறாமல் இருக்கு. அந்த ஒரு நிலை இருக்கோ இல்லையோ, அதுதான் இன்னதென்று உன்னல் எவன். அந்த நிலையை யாருனாலையும் இன்னதுன்னு நிர்வச்சனம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அபிமானம் ஹிருதயத்தில் அடங்குற க்ஷணத்தில் அந்த ஞானி சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் சரீரத்தில் இல்லை. ஞானி பரத்தியாரோட திருஷ்டியில் பார்க்கப்பட்டாலும் அகண்டாக்காரமாக இருக்கான், அவனே ஈஸ்வரஸ்வரூபமாகவே இருக்கான், பூர்ணவஸ்துவாகவே இருக்கான். ஆந்தரிகமாக இஸ் ஒன் வித் த ஹோல், சர்வாத்மபாவா. அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியௌ திசஸ்ரோத்ரே வாக் விவ்ருதாஷ்ய வேதாஹ வாயுஃ ப்ராணோ ஹ்ருதயம் விஸ்வமஸ்ய பத்பியாம் பிருத்வி சர்வபூதாந்தராத்மா. அவன் பூமியில் இருந்தாலும் கூட அவனுடைய சிரஸ் அக்னி, சூரிய சந்திரர்கள், கண்ணுகள், இப்படிலாம் வேதமே சொல்கிறது. அதனால் அந்த ஞானியுடைய நிலையை இன்னதென்று ஊகிக்க உன்னல் எவன், எப்படி ஊகிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவா எல்லாத்தையும் விட பெரியவா, அதை விட சிறந்த ஒரு அட்டைன்மெண்ட் கிடையாது. தன்னை அழித்து எழுந்த தன்மையானந்தர், தன்னை இல்லாமல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபிறப்பு, தன்னுடைய அகங்காரத்தை ஹிருதயத்தில் அடக்கி ஹிருதயமே அகங்காரத்தை எரிக்கிற ஸ்மசானம், தன்னை அழித்து எழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உள்ளது ஒன்று இயற்றுதற்கு. அவனுக்கு நம்ம போய் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? இயற்றுதற்கு என்னை ஒன்று உள்ளது, பிறகு செய்வதற்குரிய காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஞானிக்கு நம்ம பிதிருக்கிரியையோ சிராத்தமோ வேறு ஏதாவது கர்மா பண்ணுறதுக்கோ யாருக்காக ஏதாவது செய்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாது. பித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி திருஷ்டையேவ ஆத்மனி ஈஸ்வரே. தன்னோட ஸ்வரூபத்தில் ஈஸ்வரனை தரிசித்தவன், அந்த நிலையில் அவனுக்கு வந்து கர்மா ஒன்றும் கிடையாது. கர்மா எல்லாம் அதை வந்து பரத்தியாருக்கு இமிட்டேட் பண்ணவும் முடியாது, அவன் அப்படி இருக்கான்னு பார்த்து இமிட்டேட் பண்ண முடியாது. அந்த நிலை சித்திக்கிற போது தானாகவே விழுந்துட்டுறது, ஒன்றும் பண்ண முடியாமல் விழுந்துடுறது, அவளை விட்டு போயிடுறது. பகவானுடைய கிருப்பையினால் ஞானத்தை அடைஞ்சவாள் நிறைய பேருக்குமே அந்த மாதிரி தான் இருந்தாவா. முருகனார்லாம்
அவளுக்கு இன்னும் பூர்வ வாசனை இருந்தது. அப்படி இருக்கும்னு பகவான் தேவிகாலோத்தரத்தில் சொல்கிறது. அவள் சில பேர் வந்து யோக்கியதை இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுடுவான். சில பேர் வந்து அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடியே முதல்லையே விட்டுடுவான். அது அதமம். சில பேர் வந்து ஞானத்தை அடைஞ்சு ஞானத்தோட பலத்தில் போயிடும், அது உத்தமம். இந்த மத்தியம நிலை என்னென்னா, குரு கிருப்பையினால் ஞானத்தை அடைஞ்சும் கூட சந்தேக லேசம் பாக்கி இருந்து இன்னமும் அது பண்ணணுமோ இது பண்ணணுமோன்னு ஒரு குதூகலம் இருக்குமா, ஔத்சுக்கியம். இதுதான் தேவிகாலோத்தரத்தில் வருது. இது ஒரு ஔத்சுக்கியம் இருக்குமாம், இன்னமும் பண்ணணுமோ பண்ணணுமோ. முருகனாருக்கு அது இருந்தது. அவர் அந்த நிலையை தாண்டி போனவர், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் அவ அம்மாவோட ஸ்ராத்தத்துக்காக மடிப்பட்டெல்லாம் முதல்ல மடியாக வஸ்திரமெல்லாம் உடுத்தி உணர்த்தி வச்சுருந்தார். அப்போ பகவான் பார்த்து அதை பார்த்தோடனே ஓ ஸ்ராத்தத்துக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கார்னு தெரிஞ்சு கொடுத்து. அப்போது பகவான் கேட்டார், யார் பிராமணா கேட்குறார் முருகனார்கிட்ட. முருகனாருக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை. பகவான்கிட்ட என்ன பதில் சொல்லணும்னு தெரியலை அவருக்கு. அவர் என்ன அரேஞ்ச் பண்ணியிருந்தாரோ தெரியலை. பகவான் ஒரு பிராமணன் தான், அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார் அங்கே ஒருத்தர், அவர் இன்னொருத்தராக வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டுதான். முருகனார் சொல்கிறார், எனக்கு செவிட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. அடுத்த வருஷம் அதெல்லாம் போயிடுத்து, பண்ண முடியலை, போயிடுத்து. அடுத்த வருஷம் வரும்போது திருப்பியும் கொஞ்சோண்டு சந்தேகம். அதனால் அம்மாவோட ஸ்ராத்தம் அந்த நிலையில் ஏதாவது அந்த ஞாபகமாக பண்ணணுங்கிறதுக்காக அவருக்கு அம்மாக்கிட்ட ரொம்ப பிரியம். அந்த சம்ஸ்காரத்தில் இருக்கிற ஆசையினால் ஒரு பலாப்பழத்தை எடுத்துன்னு போய் மெதுவாக அப்படி சமையல் கட்டில் அப்படி பின்னால கொண்டு கொடுத்துருக்கான். அவள்லாம் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்டு இருந்தான். யதி தர்மதத்திம் பரிபாலயத்தான்னு பகவான் அப்படி தான் இருந்தாவா. அந்த நிலையில் இருந்தவாளுக்கும் இந்த கர்மா விட்டுவிடப்படாதுங்கிறதுனால ஏதோ பண்ணணுமேங்கிறதுக்கு ஒரு பலாபழத்தை எடுத்துட்டு இப்போ இங்கே தான் வந்து பிச்சை வாங்கி போகிறார். நான் சுவாமி பேக் சைடுன்னா இந்த பக்கம்தானே இல்லையோ, அப்பவும் இல்லையோ சமய கட்டில். அவர் வந்து உள்ளே போய் கூட நம்மளாம் இப்போ உள்ளே போய் சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிட மாட்டார். லாஸ்ட்டில் வரைக்கும் வந்து இப்படி துண்டை இப்படி வந்து காட்டினா உள்ளேருந்து எல்லாம் சமையல் பண்ணதெல்லாம் எடுத்து இப்படி போட்டு கொடுப்பாளாம். அதை வாங்கிண்டு பிக்ஷை எடுத்து பிக்ஷாந்தமாக தான் சாப்பிட்டுன்றது. அந்த முதல் டைம் வருஷங்கள்லாம் வெளியில் போய் பிக்ஷை எடுத்துட்டு இருந்தேன். அருணாச்சலேஸ்வரர் கோவில் அந்த தெருவிலெல்லாம் போய் பிக்ஷை, அது பகவானே அவர் பிக்ஷை எடுக்க வச்சது. ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. ஒரு நாளைக்கு பகவான்கிட்ட சொன்னார், பிச்சை தான் எடுக்கணும் பகவானே அப்படின்னா. இல்லை முருகனார் நீங்கள் வந்து ஆசிரமத்தில் சாப்பிட்டுங்கோன்னு சொல்லலாமோ இல்லையோ பகவானுக்கு. இவர் வந்து பகவான்கிட்ட சொல்கிறார், பகவானே ஒரு வழியும் காணும், பிச்சை தான் எடுக்கணும், ரொம்ப நல்லது அப்படின்னு தான் எங்கெங்கே பிச்சை எடுத்ததும் எல்லாம் சொல்லி கொடுத்தது அவருக்கு. அந்த முருகனார் அப்புறம் அவன் அம்மா ஸ்ராத்தம்னு விட்டு பலாப்பழத்தை எடுத்துன்னு இப்படியே உள்ளே வருது. உள்ளே வரபோது பகவான் வாசனை. இப்போ பகவான் சொல்கிறது, முருகனாரோட அம்மாவுக்கு ஸ்ராத்தம் போல் இருக்கு, பலாப்பழம் வாசனை, இந்த வாசனை போக மாட்டேங்கிறதே அப்படின்றோம். அதோட முருகனார் சொல்லுவார், அதுக்கு ஒரு முழுகு போட்டுவிட்டேன். அந்த வாசனை அதுக்கு ஒரு முழுகு போட்டாச்சு. இது மாதிரி சில பேர் வந்து பார்த்து இந்த மாதிரி அவளுக்கு பகவான் உபதேசம் பண்ணித்தே நம்ம பண்ணுறோன்னு யாரோ கிளம்பினான். அவளை பகவான் சொல்லிது, உங்ககிட்டயா நான் சொன்னேன் இது? அவர் எல்லாத்தையும் விட்டார், நீ என்னதை விட்ட அப்படின்னு கேட்டுதான், உங்ககிட்டயா நான் இதை சொன்னேன் அப்படின்னு. அதனால் யாருக்கு அதுக்கு தகுதி இருக்கோ அவளுக்கு அவளுடைய செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அவளுக்கு சிகிர்ஷா நிவர்த்தின்னு பேர் இதுக்கு. அவளுக்கு வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு அவள் பண்ணணும்னு நினச்சா கூட அவளால் பண்ண முடியாத நிலையில் அவள் இருக்கான். ஏன்னா இதெல்லாம் பண்ணணுமானா, நான் பிராமணன், நான் இன்னவருக்கு பிள்ளை, இது என்னோடய அம்மா, இது என்னோட அப்பா, அப்படி இப்படி ஏதோ பாவனை இல்லாமல் பண்ண முடியாது. இந்த எந்த பாவனையும் ஸ்வரூபஜான நிஷ்டையில் இருக்கிறவன் உள்ள நிலைக்க மாட்டேங்கிறது. இப்படி இப்படி பாவனை பண்ண முடியலை. அப்படி பாவனை பண்ண முடியாமல் அவன் பண்ணுற போது அது என்னவோ வந்து தயிரை கிடைஞ்சா வெண்ணெய் கிடைக்கும், தண்ணியை கிடைஞ்சா என்ன கிடைக்கும், தண்ணியை கிடையிற மாதிரி இருக்கான் வாழ்க்கை, ஒன்றும் வேலை பண்ண மாட்டேங்கிறது. அந்த நிலையில் இருக்கிற அந்த ஞானியுடைய ஆந்தரிக ஸ்திதி வெளியில் வந்து நிலகுலைஞ்சு போய் நிற்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதை ஊகிக்கிறதுக்கு யாருக்கு முடியும், முன்னலை எவன் அப்படின்னு கேட்குறது பகவான். கோபிகைகள் வந்து கிருஷ்ணனை பார்த்து எல்லாத்தையும் விட்டுவிட்டான்னு சொல்கிறோம், அவளை லோகமெல்லாம் பழிக்கிறது. அந்த நிலையில் அவளுடைய நிலையை எப்படி ஊகிச்சுக்கிறது? அவளோ எல்லாத்தையும் விட உசந்த பக்தாள்னு வியாசர் சொல்கிறார், சுகர் சொல்கிறார். ஆனால் ஊருக்காரெல்லாம் என்ன சொன்னாலான்னா வெபிச்சார துஷ்டாக அப்படின்னாலும் பாகவதமே சொல்கிறது. இன்னும் விருந்தாவனத்தில் இருக்கிற அப்போதைக்கு இருக்கிறவாள்லாம் இந்த கோபிகைகள் இருக்காளே அவளை மகான்கள்னு சொல்லலை. எல்லாம் குடும்பத்தில் இருக்க நிலைக்க முடியாமல் போனவா அப்படின்னு அவளுக்கு பேர் தான் கட்டுப்போச்சே தவிர ஒன்றும் வரல. அந்த மாதிரி நிலையிலையும் அவளுக்கு கர்மா எல்லாம் அவள் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாத நிலை வந்துடுத்து. அதுக்கு காரணம் என்ன? அபிமானம் அகங்காரம் இருந்தால் தான் உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் போகும். உலகத்துக்கு மெயின் காரியமே ஈகோ தான் இல்லையா? ஈகோ, இஃப் ஹீ கோஸ் நத்திங் வில் ஹேப்பன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் ஈகோவோட பேரை தானே கொடுக்கணும் இல்லையா? ஆத்மாவோட பேரை கொடுக்க முடியுமா? அதனால் உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, தத்துவத்தை உணர்ந்து ஒரு பக்கம் வித்தியையும் இன்னொரு பக்கம் அவித்தியையும் வச்சுண்டு இருக்குன்னு ஸ்ருதி சொல்லித்து. அதானது உலகத்துக்கு உபயோகப்படுறதுக்கு அவித்தியை வேணும், உனக்கு உபயோகப்படுறதுக்கு ஆத்ம வித்தியை வேணும். உனக்கு உபயோகப்படுறதுக்கு ஆத்ம வித்தியை வச்சுக்கோ. உலகத்தில் உபயோகப்படுறதுக்கு அவித்தியே, அவித்தியானா அங்கே என்ன அர்த்தம்னா தர்மம்னு அர்த்தம். தர்மமும் அவித்தியை தான், ஆனால் அது இல்லாமல் உலகத்தில் இருக்க முடியாது. உலகத்தில் அந்த இருக்கிறது தர்மத்துக்கு அனுசரித்து நீ கர்மா பண்ணிட்டு அதுக்குள்ளே இரு. அவித்தியா மிருத்யும் தீர்த்துவா வித்யா அமிர்தமஸ்னதே. சரீர நிர்வகணத்துக்கு தர்மம், உன்னுடைய ஸ்வரூப ஜானத்துக்கு இந்த ஆத்ம வித்யை. அல்லாமல் இந்த உலகத்தில் வந்து ஆத்ம வித்யை பிரயோஜனப்படவே படாது, உலகம் வந்து ஆத்ம வித்தியும் பிரயோஜனப்படாது. பாகவதத்தில் ஜடபரதர் உபதேசமே தான், நான் சூரயோகி வியவஹாரமேனும் தத்வாவமர்ஷேன சகாமனந்தி. இந்த விவகாரத்தை வந்து தத்துவஜானத்துக்குன்னு பிரயோஜனப்படுத்த முடியாது. தத்துவஜானம் விவகாரத்துக்கு பிரயோஜனமே இல்லை. அனுபயோகாத் உபயோகரஹித் சூன்யாத் அப்படின்னு பகவத்பாதால் சொல்ல, அனுபயோகாத் இந்த தத்துவஜானத்தை வச்சுன்னு வைதிக கர்மாவோ லௌகிக கர்மாவோ பண்ண முடியாது. தத்துவஜானத்தை வச்சுன்னு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் அப்ளிகேஷன் கேட்குறா நேம் அப்படின்னு கேட்குறா, என்ன எழுதுவேல் ஃபஸ்ட்டு நேம்? பகவானை மாதிரி ஒரு கோடு போட்டால் போருமா? பகவானை மாதிரி பகவான் அதுக்கப்புறம் பேரே எழுதலை இல்லையா? நெய்ம் அப்படின்னு அப்ளிகேஷனில் கேட்குற போது ஒரு கோடு தான் போட முடியும். அப்படி இன்னமும் அதுக்கு மேலே கேட்டான்னா எல்லா பேரும் என்னோடய பேர் தான். நீ யார்? ஆனா பொண்ணா? ந புமான் ந ஸ்திரீ ந ஷண்டோ ந ஜந்து நாயம் குணா கர்மா ந சன் ந ஜாசத் நிஷேதசேஷோ ஜெயதாதசேஷனா. ஸ்திரீயோ புருஷனோ ஒன்றும் இல்லை. அப்புறம் எங்கே பிறந்த? நான் பிறக்கவே இல்லை. இப்போ நீங்களே சிரிக்கிறீர்கள், பின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவன் சிரிக்காமல் இருப்பேனா? சத்தியத்தை சொல்கிற போது நமக்கே ஜோக்காக இருக்குது. நான் பிறக்கவே இல்லைன்னு. உன்னோட அப்பா அம்மா யார்? ந மாதா பிதாவான தேவான லோகாக ந வேதான யஜ்ஞான தீர்த்தம் ருபந்தி. ஒன்றும் கிடையாது. நீ இந்த உலகத்தில் தானே இருக்க? இல்லைப்பா, உலகம் என்னில் ஒரு தோற்றம் மாத்திரம், அகண்டமாக இருக்கிற பூர்ண வஸ்து நான். இப்படி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ஃபார் எ ட்ரையல் எழுதி கொடுத்து பாருங்க. கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி உங்களை ஹாஸ்பிட்டலில் போடுவான் இல்லையா? போடுவாளா மாட்டாளா? ஏன்? வியவஹாரம் இஸ் மேட் ஆஃப் இக்னரன்ஸ். வித்தவுட் இக்னரன்ஸ் தெர் இஸ் நோ வியவஹாரம். வைதிக கர்மா, வைதிக கர்மா பண்ணுற போது ஸ்ராத்தம் பண்ணுற போது அஸ்மத் பித்துஹூ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சங்கல்பம் பண்ணுறான், என்னோட அப்பாவுக்கு பண்ணுறேன், அந்த இடத்துல எனக்கு அப்பா இல்லை நான் இல்லைன்னு இருக்கிற நிலையிலும் எப்படி ஸ்ராத்தம் பண்ண முடியும்? ஒரு சந்தியாவந்தனம் பண்ணி அபிவாதையே அப்படின்னு சொல்லி கோத்திரம் பிரவரம் சொல்லணுமானா, பிறப்பு இறப்பு இல்லாமல் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறவன் எந்த கோத்திரத்தை சொல்லுவான், எந்த பிரவரத்தை சொல்லுவான், யாருக்கு பிறந்தேன்னு சொல்லுவான்? அவன் பிராமணன் அபிமானிச்சுக்கல, மனுஷியன் அபிமானிச்சுக்கல, சரீரம்னு அபிமானிச்சுக்கல, நிரந்தரம் ஆத்மாங்கிற ஸ்வரூப பிரஜையில் இருக்கிறவன் வைதிகத்துக்கும் பிரயோஜனப்படாது. அந்த ஞானம் பின்ன எதுக்கு பிரயோஜனப்படும்னா, பூர்ணமாக உள்ள நிறைவாக சந்தேகம் இல்லாமல் அனந்தமாக ஈஸ்வரஸ்வரூபமாக இருக்க பிரயோஜனப்படும். அதோடைய பரம பிரயோஜனம் என்ன? ஈஸ்வரஸ்வரூபமாகவே இவன் இருக்கான், பூர்ண வஸ்துவாகவே இவன் இருக்கான், விவகாரத்திலேயோ இந்த தர்மத்துக்கு தகுந்தபடி இருக்கான். அவ்வளவுதான், விவகாரத்தில் இந்த அஜ்ஞானம் தெரியும், இருந்து நாடகத்தில் வேஷம் போடுற மாதிரி தான் இங்கே இருக்கிற விவகாரம் எல்லாம். அப்படி தத்துவத்தை உணர்ந்து விவகார தர்மத்தில் எந்த விதத்திலையும் இருக்கிற சலனம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விவேகத்வயாபாசேன கலித தேகாபிமானா அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார். விவேகத்வயம், ஒரு பக்கம் ஞானம் ஆத்மஜானங்கிற விவேகம், இன்னொரு பக்கம் உலகத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு இவன் இருந்தானால் கலித தேகாபிமானா, தேகாபிமானம் இல்லாமல் உலகத்தில் சாட்சா்கார நிஷ்டனாக விவகாரம் பண்ணுறவனுடைய நிலை இருக்கே, அதை இன்னதென்று இப்படி அப்படின்னு பரிமிதிப்படுத்தவே முடியாது. அபரிமிதமான வஸ்துவாக இருக்கான், அவனுக்கு எந்த தொல்லையும் இல்லை. என்ன தொல்லையெல்லாம் இந்த அகந்தையிலேருந்து தான் வந்தது. எல்லை இல்லாத நிலையில் தொல்லை ஏதும் இல்லை அடி அப்படின்னு ஒரு பாடல். எல்லை இல்லாத அந்த நிலையில் ஒரு தொல்லையும் இல்லை, தொல்லை அந்நியம் இருந்தால் தான் வரும். எல்லையே அந்நியத்திலேயும் தானே வருது. எல்லை இல்லாத நிலையில் தொல்லை ஏதும் இல்லையடி. தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உள்ளதொன்று ஏற்றுதற்கு தன்னை அலாது அந்நியமொன்றும் அறியார். அவளுக்கு அவளை தவிர அந்நியம் ஒன்றும் இல்லை, ஆத்மாவை தவிர எதுவும் அந்நியம் தெரியாதவர்கள் தன்னை அலாது அந்நியம் ஒன்றும் அறியார். அவர் நிலைமை இன்னதென்று உன்னல் எவன். அடுத்த பாடல் மகாவாக்கியோபதேசம். பகவானோட அடுத்த பாடல் வந்து உள்ளது நாற்பதில் மகாவாக்கியோபதேசம். இதுவரைக்கும் உபாசனா விஷயம் மாதிரி ஹிருதய வித்தியை பகவான் சொல்லித்து, அந்த ஹிருதய வித்தியை சொல்லி அபிமானம் அடங்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருளை நீ அப்படின்னு போதனம் பண்ணுறது இருக்கோ இல்லையோ அதுதான் தேசிகன்கிற குருவோட வேலை. திசதி இது தேசிகா அங்கே காட்டுறது, இதுதான் உன்னோட ஸ்வரூபம் அப்படின்னு. அந்த தேசிகனுடைய சுற்றி காட்டுறவன் தான் தேசிகன். அந்த தேசிகனுடைய வேலையை தான் பகவான் அடுத்த பாடலில் பண்ணுறார், 32வது பாடலில். அதை நாம் நாளைக்கு பார்க்கலாம். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதாதவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம்.
யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.